கிறிஸ்துவேசுக்கள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக இந்த ஒரு நல்ல நாளில் இந்த ஒரு விசேஷமான ஐக்கியத்தின் மத்தியில் உங்களை முகமுகமாக சந்திக்க தேவன் எனக்கு தந்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தாழ்மையோடு எடுத்துக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நீண்ட நாட்களுக்கு பின்பு உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நிற்கும்படிக்கு நீங்க கூட தந்திட்ட இந்த வாய்ப்புக்காக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தின் முதல் பாடமாக நம்ம பார்க்க இருக்கிற அந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. நாம் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த தலைப்பு ஒரு பொதுவான தலைப்பு, ஜெனரல் டாபிக். நாம் எப்பொழுதும் தியானிக்கிற ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்ஸ் போல் இல்லாமல், ஆகிலும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு தேவனுடைய வசனங்களை தியானிக்கும் விதமாக இந்த ஒரு பொதுவான தலைப்பை உங்கள் மத்தியில் பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். சகோதர சகோதரிகளே, நாம தெரிந்து கொண்ட அந்த தலைப்பு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மித்தாலஜி அண்ட் தி பைபிள், தமிழ்ல சொல்லணும்னா புராணமும் வேதமும். இந்த தலைப்பு நாம் ஏன் அங்க தியானிக்கணும் பாருங்க. புராணம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், புராணங்கள் எல்லாம் கதைகள் இல்லைங்களா. அதாவது புராணம் என்று சொல்லும் பொழுது நம்ம பாஷையில சொல்லிட்டோம்னா அசத்தியம். ஆனா வேதம் அது தேவனுடைய வார்த்தை, சத்தியம். ஒன்று அசத்தியம், இன்னொன்று சத்தியம். சகோதர சகோதரிகளே, ஏன் இதை நாம் அங்க தியானிக்கணும் பாருங்க. நமக்கு மேலோட்டமா இந்த நம்மை சுற்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களுடைய அறியாமையில அவர்கள் வணங்குற தேவர்கள், அந்நிய தேவர்கள், ஒன்றான மெய் தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கும் பொழுது அவரை அறியாமல் இந்த உலகத்தின் ஜனங்கள் அந்நிய தேவர்களை அங்க வணங்கி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா இவைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆரம்பம் அங்க இருந்திருக்கணும். அந்த ஆரம்பம் தான் வேதத்துல நாம போய் அங்க பார்க்கிறோம். தேவன் சர்வ ஜனங்களையும் சிருஷ்டித்திருக்க, சர்வ ஜனத்துக்கும் அவரே வந்துட்டு சிருஷ்டிகராக இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, அந்த ஜனங்கள் அவரையும் மறந்துட்டு அவருடைய ஸ்தானத்துல வேற எதை எதையோ அவர்கள் வந்துட்டு வணங்கி கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது இது சாதாரணமா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது வெறும் கதைகள்னால நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. மாறாக ஏதோ இதற்கு பின்னால இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய நயவஞ்சகமான தந்திரங்கள் மனுக்குலத்துக்குள்ள அங்க போயிடுக்கும். சோ அது இந்த பார்வையில நாம இந்த உலகத்துல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய அந்நிய தேவர்கள் விக்கிரகங்கள் பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறோம். வேதத்துல இருந்த உண்மையை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறக்காக அப்படி பார்க்கும் பொழுது இந்த தலைப்பு ஒரு ஆராய்ச்சிக்குரிய தலைப்பாக இருந்து சில விஷயங்கள்ல நம்மை வந்துட்டு நமக்கு போதிய அறிவை ஞானத்தை அங்க தரும். கண்டிப்பா நம்ம தேவனுக்காக சாட்சி பகரும் பொழுது சில சமயங்கள்ல அந்த விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய உதவியாக அங்க இருக்கும் என்று பார்த்தோம். சோ இந்த புராணங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா அது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள் போல் அங்க தெரியுது உண்மை. ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா அவைகளுக்கும் கூட ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், வரலாற்று சான்றுகள் அங்க இருக்கிறத நாம அங்க பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் போது என்ன ஆச்சரியம்னா, வேதத்துல நாம அடிக்கடி வாசிச்ச வசனங்களா இருந்தாலும், நாம அறிந்திருக்கிற பெயர்களா இருந்தாலும், இதுவரைக்கும் நமக்கு விளங்காத அந்த வசனங்கள், அந்த பெயர்கள் சம்பந்தப்படுத்துகிற ஆட்களை நாம சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, புராணம் சொல்லிட்டோம்னா சகோதர சகோதரிகளே, உலகத்துக்கு இந்த புராணங்களை அறிவிச்சிட்ட ராஜ்யங்கள் என்று சொல்லி ஒரு முக்கியமான மூன்று ராஜ்யங்களை நாம சொல்லலாம். எது சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? புராணங்கள் மித்தாலஜி இங்க இருந்து தான் உலகத்துக்கு வந்துட்டு பரவிடுச்சு என்று சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ராஜ்யம் பாபிலோன், ரெண்டாவது சொல்லணும்னா ஈஜிப்ட் எகிப்து, மூன்றாவது சொல்லணும்னா கிரீஸ் கிரேக்கம். இந்த மூன்று ராஜ்யங்கள்ல இருந்து தான் இந்த உலகத்துக்கு அவங்க கடைபிடிக்கிற எல்லா புராண நம்பிக்கைகளும் அங்க வந்துடுச்சு. ஆனா என்ன ஆச்சரியம்னா இந்த மூன்று ராஜ்யங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்மை காட்டிலும் எல்லா துறைகளையும் அபரிதமான வளர்ச்சி அடைந்திருந்த ராஜ்யங்கள், நாகரீகத்துல ரொம்ப முன்னேற்றம் அடைந்த ராஜ்யங்கள். அவங்க கட்டின கட்டிடங்கள் இன்னும் இருக்கு நம்ம மத்தியில், அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற வசதிகளோட நம்மளால கட்ட முடியாது. அப்போ எல்லா விதத்திலையுமே அந்த அளவுக்கு வளர்ந்திருந்த அந்த ஜனங்கள் சில புராணங்களை நம்பியிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்த ஜனங்கள் நம்புவதற்கு அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்களே நியாயமா இருந்திருக்கணும். அவர்களை வெறுமனே இன்னைக்கு நம்முடைய நாட்கள் இருக்கிற பாமர ஜனங்கள் மூட நம்பிக்கையில நம்புறது போல நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ கண்டிப்பா இது நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ பைபிள் எடுக்கணும் ஒரு கையில, அப்புறம் கொஞ்சம் இங்க நம்மை சுற்றி இருக்கிற இந்த ஜனங்களுடைய நம்பிக்கைகள் அதைய குறித்த ஓரளவுக்கு ஒரு பரிச்சயமான அறிவு இருக்கும் பட்சத்துல அதைய வேதத்தோடு கம்பேர் பண்ண போது சில விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு சில வெளிப்படுது, சில வசனங்களுடைய அர்த்தம் நமக்கு அங்க தெரிய வருது என்று அங்க பார்த்தோம். சோ இந்த ஒரு ஆராய்ச்சி தான் இந்த தலைப்புல நாம இன்னைக்கு அங்க பார்த்திருக்கிறோம். சோ மித்தாலஜி அந்த பைபிள், புராணங்களும் வேதமும் சகோதர சகோதரிகளே, சோ தேவன் அவரு நியாய பிரமாணம் கொடுக்கும் போது ஜனங்களுக்கு அங்க சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன இன்றி உங்களுக்கு வேற தேவன் வேண்டாம், அதே சமயத்துல எந்த விக்கிரகம் நீங்க என்ன பண்ண வேண்டாம் உண்டாக்க வேண்டாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வப்பொழுது தேவனை விட்டு வழிவிலைக்கு போயிட்டு விக்கிரகங்களை வணங்கிடுறாங்க, இல்லாட்டி அந்நிய தேவர்களை என்ன பண்ணிடுறாங்க அங்க வணங்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வசனங்களுடைய அர்த்தம் இந்த பாடத்துல நமக்கு அங்க தெரிய வரும். முதல் வசனம் எரேமியா புஸ்தகத்துல 44 அதிகாரம் படிக்கும் போது 15-19 வசனம் வாசிங்க.
அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்தில் பத்ரோசிலே கூடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியேயும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு வான பலிகளை வார்ப்போம், நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம், அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருப்போம்.
எரேமியா 7 அதிகாரம் 17-19.
யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? அவர்கள் எனக்கா மனமடிவு உண்டாக்குகிறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடிவு உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் அவர்கள் எனக்கா மனமடிவு உண்டாக்குகிறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடு உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எரேமியா 7:17-19.
எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை பார்க்கிறார்கள், அவர்கள் வானராக்கினிக்கு பணியாளங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பிசைகிறார்கள்.
போதும். இந்த இடத்துல அங்க எரேமியாவின் புஸ்தகத்துல அங்க நாம வாசிக்கிறோம். சோ தேவன் எரேமியா கிட்ட அங்க சொல்றார், அவருடைய ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவர்கள் சோரம் போயிருக்கிறாங்க என்று காமிக்கிறாங்க. காமிக்கும் போதே சொல்றாரு, அவர்கள் என்னை ஆராதிக்கல, என்னை வணங்குவதை விட்டுட்டு யாரை வணங்கிட்டு இருக்காங்க. ஒரு பெயர் அங்க சொல்லப்படுது, அந்த பெயர் என்ன வருது, வான ராக்கினியவர் இல்லீங்களா. தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா the queen of heavens, வான ராக்கினி. சோ இந்த யார் இந்த வான ராக்கினி, நமக்கு ஜஸ்ட் ஒரு கேள்வி வருது. தேவனை அறிந்த ஜனங்கள் அவரை விட்டுட்டு அவர் ஸ்தானத்துல ஒரு அந்நிய தேவரை அங்க வணங்கிருக்கிறாங்க. பேர் வந்துட்டு வானராக்கினி. அப்படி படிக்கும் எசேக்கியல் 8:3 வாசிங்க.
கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது.
இங்க பாருங்க, எசேக்கியல் தீர்க்க தரிசித்த காமிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் செய்திருக்கிற அந்நிய தேவர் வணக்கம். அப்ப பார்க்கும் போது அந்த தரிசனத்துல வடதிசை நோக்கிட்டு ஒரு விக்கிரகம் இருக்குது. அது தேவன் எப்படி சொல்றாருன்னா, அது எப்படிப்பட்ட விக்கிரகம், எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு விக்கிரகம் அங்க காமிக்கிறாங்க. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில இருந்திருக்கு. அதே போல வசனம் 13:14 வாசிக்கும்.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே
பின்னும் அவர்கள் செய்கிற அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள்.
ஆமாம், இங்க பார்க்கும் போது இஸ்ரேலுடைய ஸ்திரீகள் யாருக்கோ அழுதுட்டு இருக்கிறாங்க. யார் அவங்க பேர் தம்மூஸ். சோ இங்க கூட ஒரு வினோதமான பேர் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8:33 வாசிங்க. நியாயாதிபதிகள் 8:33.
இதியோ மறித்த பின் இஸ்ரேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாபேல் பேரித்தைக்கு தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள்.
பாகாலை சேவிச்சிருக்கிறாங்க, அப்புறம் பாகால் வேரித்து அவங்க வைத்திருக்கிறாங்க என்று நாம அங்க பார்க்கிறோம். எரேமியா 32:35 கடைசி வசனம் வாசிங்க. எரேமியா 32:35.
அவர்கள் மோளேகென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் சீக்கடக்க பண்ணும்படி இன்னொருடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள்.
பாகாலின் மேடைகள் அங்க மோலோக்கு அவர்கள் தங்களுடைய வணக்கங்களே அங்க வணங்கிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, சோ இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்க்கிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா, அந்நிய ஜனங்களை வணங்கிட்ட அந்நிய தேவர்கள் பத்தின ரெக்கார்ட்ஸ். அப்போ இதெல்லாம் நம்ம எப்போதும் படிக்கிற விஷயம், ஆனா நமக்கு எங்க இருந்து இதெல்லாம் வந்துடுச்சு, எங்க இருந்து இந்த அந்நிய தேவர்களே உருவாயிட்டாங்க, அது எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே கூட அது புகுந்தது நம்ம யோசிக்கிறதே அங்க இல்ல. சோ ஆனா சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம ஒரு சின்ன செக்கிங் இன்னைக்கு அங்க பண்றோம். சோ இப்போ இந்த அந்நிய தேவர்களாக வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை குறித்து வேத வசனத்துல நாம என்ன அங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு வசனம் வாசிங்க, நியாயாதிபதிகள் 2:11-13.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினர். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஓட்டினார்கள்.
அடுத்த வசனம்,
அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள்.
அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் அங்க சேவித்தார்கள். சோ இந்த காரியங்கள் குறிச்சு இன்னைக்கு தியானிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வினோதமா இருக்கும், ஆனா கண்டிப்பா போக போக இது கூட ஒரு வகையில ஆசீர்வாதமா தேவன் நமக்கு அங்க தந்திருக்கிறது அங்க புரியும் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன நல்லா புரியும்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எவ்வளவு ஞானமாக தேவனுடைய ஜனங்களை, தேவன் உண்டு பண்ணின இந்த மனு குலத்தை அவரை விட்டுட்டு அங்க வழி விலக செய்திருக்கிற ஞானம் இதுல அங்க புரியும். அப்போ இது நமக்கு கொஞ்சம் தெளிவங்க தரும் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ யார் இங்க படிச்சுட்டு இவ்வளோ பேர்ல படிச்சுட்டு அந்நிய தேவர்கள், இவங்களுக்கு வேதத்துல எங்கேயாவது ஆதாரம் இருக்குதான்? பாகால் நிறைய படிக்கிறோம் பைபிள்ல, அந்நிய தேவர்கள்ல ரொம்ப ஃபேமஸ் பைபிள்குள்ள யாருன்னு பார்த்தா பாகால் வருவார். எங்க பாரு பாகால், பாகால் அஷ்டரோத் அங்க வராங்க. யார் இந்த அஷ்டரோத்? சோ பாருங்க, இந்த பாகால் அஷ்டரோத் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. கொஞ்சம் வெளி உலகத்தை போய் பார்த்தோம்னா இவர்கள் இரண்டு பேரும் மற்ற வேற பெயர்கள்ல எல்லா இடங்களிலுமே அங்க வணங்கப்படுவது பார்க்கிறோம். என்ன ஆச்சரியம்னா, போப்பு மார்க்கம் இன்னைக்கு அவர்கள் வணங்குறவங்களுக்கு கூட இந்த பாகால் இந்த அஷ்டரோத் தான். சோ அது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனா நம்ம அவங்க யாரையோ வணங்குறாங்க என்று நாம நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்கள் வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பாகால் அஷ்டரோத்துக்கிட்டே தான் அங்க போகிறது நம்ம பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நாம புரிந்து கொள்றது? முதல் விஷயம் சகோதர சகோதரிகளே, இந்த போப் மார்க்கம் பாருங்க, இவங்க நிறைய விக்கிரகங்கள்ல விக்கிரக வணக்கம் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கு. விக்கிரகம் வைக்கிறாங்க, விக்கிரகம் ஸ்தானத்துல மாலை வைக்கணும்னா வைக்கிறாங்க, இல்லாட்டி கேண்டில் வைக்கணும்னா வைக்கிறாங்க, இல்லாட்டி அந்த புனித நீர் இதெல்லாமே வந்துட்டு அவங்களுடைய பழமையான சம்பிரதாயங்கள். இதெல்லாம் இந்த கிறிஸ்தவ மண்டலம் அதாவது போப் மார்க்கிட்ட அங்க காணக்கூடிய விஷயம். இது இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க நம்ம பார்க்கும் பொழுது அவர்களே ஒத்துக்கொள்றாங்க, இத நாங்க அந்நிய ஜனங்கள் கிட்ட இருந்து எடுத்துட்டோம். ஹீதன்ஸ் அப்படின்னா தேவனை அறிந்திராத அந்நிய ஜனங்கள், அவங்களுடைய பழக்கங்கள் வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் அது சபைக்குள்ள இந்த போப் மார்க்கம் அங்க எடுத்துட்டாங்க. இதை குறிச்சு ஒரு கார்டினல் அவர் வந்துட்டு நியாயம் கூட படுத்திட்டார். எப்படி நியாயப்படுத்தி இருக்கிறாருன்னா, அவரு இவைகள் எல்லாம் அந்நிய ஜனங்களுடைய பழக்கம் தான், ஆனா எப்போ இந்த பழக்கம் எல்லாம் சபைக்குள்ள வந்துச்சோ அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் புனிதமாக்கப்பட்டுடுச்சு என்பதே அந்த போப் மார்க்கத்தினுடைய விவாதம். அவங்க அப்படி அங்க அதை சொல்லுவது பார்த்தோம். ஆனா தேவன் பார்வையில் நாம பார்த்தோம்னா, தேவன் இவர்கள் என்னதான் இதை இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டா கூட அவங்களுடைய அந்த சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் விக்கிரகம் உனக்கு தேவன் ஒருபோதுமே அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரிக்கவில்லைங்கிறது தேவன் அவங்களுக்கு எப்படி காமிச்சுட்டார்னா, அந்த அமைப்ப அவர் வேற ஒரு பெயர்ல சொல்றாரு. என்ன பெயர்? பைபிள். போப் மார்க்கம் பைபிள்ல போப் மார்க்கத்துக்கு என்ன பெயர்? பாபிலோன். மகா பாபிலோன், நீ என்னுடைய சபை இல்ல, நீங்க மகா பாபிலோன் சொல்லிட்டார். பாருங்க ஆச்சரியமா இருக்கு. சோ விக்கிரக வணக்கமே தேவனுக்கு விரோதமான செய்கைகள் நிறைஞ்சு இருக்கிற சபையை பார்த்து தேவன் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பேர் சூட்டணும்னா அவர் செலக்ட் பண்ணிட்ட பேரு பாபிலோன், மகா பாபிலோன் அங்க சொல்லிட்டாங்க. பாருங்க, அங்க இருந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஏன் தேவன் இந்த மாதிரி அந்நிய வணக்கமே விக்கிரக வணக்கமே இது பத்தி இது செய்யற அந்த சபைய பாபிலோன் சொல்லணும்னா, கண்டிப்பா இதே போன்ற விஷயங்கள் எங்க இருந்திருக்கணும்? பாபிலோன்ல இருந்திருக்கணும். சோ பாபிலோன் நமக்கு நல்லா தெரியும், அது ஒரு பண்டைய கால ராஜ்யம், ஒரு முற்கால ராஜ்யம் என்பது நமக்கு தெரியும். அந்த பெயர்ல ஒரு ராஜ்யம் இருந்துச்சு, அது உலகம் முழுக்க ஆளுகை செய்திருந்துச்சு. அந்த ராஜ்யத்துக்குள்ள இதே போன்ற அனைத்துமே அங்க இருந்தது நாம சரித்திரத்துல போய் நம்ம அங்க பார்க்கும் பொழுது அங்க தெரியும். அதனால தான் பார், அந்த பழைய பாபிலோன் குறிச்சு எரேமியா தீர்க்கதரிசி பேசின விஷயமும் அந்த பெயரை இன்னைக்கு தேவன் சூட்டி இருக்கிற இந்த போப் மார்க்கத்தை பற்றி யோவான் சீஷன் பேசி இருக்கிற விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா சிமிலர், ஒரே மாதிரி இருக்கும். அதாவது த லிட்டரல் சிட்டி, அதாவது சொல்லர்த்தமா இருந்துட்டு அந்த பாபிலோன் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி சொன்னதும் அந்த பெயரை தேவன் சூட்டி இருக்கிற இந்த போத் மார்க்கத்தை குறித்து யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன விஷயங்களும் ஒரே மாதிரி அங்க இருக்கும். வசனம் வாசிக்கலாம், எரேமியா 51:6-8 வசனம்.
நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாத படித்து அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீர்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாக இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார், பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது.
பாருங்க, பாபிலோன், அந்த பழைய பாபிலோன் கர்த்தருடைய கையில ஒரு பொற்பாத்திரம் போல இருந்துட்டாங்க. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க, பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. இது ஆவிக்குரிய பாபிலோனுக்கும் நம்ம எடுப்போம், கிளியரா பொருந்தும். ஆனா அதுக்கு முன்னால லிட்ரல் பாபிலோனுக்கு இந்த வசனம் அங்க பொருந்தும். அது ரொம்ப விசேஷமான தேசமா இருந்துச்சு ஆரம்பத்துல. ஆனா அங்க இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெறிக்க செய்யற காரியங்கள் அங்க போயிடுச்சு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 17:4-5 வாசிக்கலாம்.
அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவர் நெற்றியில் எழுதியிருந்தார்.
இங்க இந்த போர் மார்க்கத்தை பத்தி பேசும்போது கூட சேம் தான் தேவன் சொன்னார். அது கூட அவர் கையில ஒரு விசேஷமான பாத்திரமா இருந்துச்சு. ஆனா இந்த போர் மார்க்கம் கூட என்ன பண்ணிட்டாங்க, ஜாதிகளை வெறிக்க செய்திருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். பாபிலோனுக்கு பேசப்பட்ட விஷயங்கள் அப்படியே இந்த சிம்பாலிக் பாபிலோன், அடையாளமாக சொல்லப்பட்ட பாபிலோன் போப் மார்க்கத்துக்குமே அங்க ஒரு ஒற்றுமை அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ நமக்கு தெரியும் அந்த லிட்டரலான பாபிலோன் அழிஞ்சு போயிடுச்சு. அதே போல இந்த சிம்பாலிக் பாபிலோன் போப் மார்க்கம் கூட மகா பாபிலோன் அழிந்து போகும், திரும்ப எழும்பவே எழும்பாது. தேவன் வேதத்துல பயன்படுத்தி இருக்கிற விஷயம். சரி, இந்த இப்போ இந்த ஒரு லிங்க் எடுக்கிறோம், விக்கிரக வணக்கம், கள்ள போதனைகள், இதெல்லாம் நிரம்பி இருக்கிற சபைக்கு தேவன் பாபிலோன் என்று பேர் சொல்லும் போது, அந்த பாபிலோன் பேருக்கு சொந்தமான உண்மையான அந்த ராஜ்யமே இதெல்லாம் நிறைந்ததாக அங்க காணப்பட்டிருக்கணும். இப்படி போகுது பேக்வேர்ட்ஸ்ல, பின்னோக்கி அங்க போயிட்டு அந்த பாபிலோன் எப்படி இருந்துச்சு என்று நம்ம பார்க்கறதுக்கு முயற்சிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ வசனங்களை போய் பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. முதலாம் உலகம் நமக்கு நல்லா தெரியும், ஜல பிரளயத்துல அழிந்தது. இரண்டாம் உலகம் ஆரம்பிச்சு நோவா அவருடைய பசங்கள் மூலம். இரண்டாம் உலகம் ஆரம்பிச்சக்கு பின்பு பூமியில தோன்றின மொத பட்டணம் இல்லாட்டி மொத நகரம் இல்லாட்டி மொத ராஜ்யம் சொன்னா பாபிலோன். வசனம் எங்க இருக்கு, ஆதியாகமம் 10:8-12 வாசி.
கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன்
கூஷ் நிம்ரோதை பெற்றார். அவரே யாரு, நிம்ரோத்து பூமியில எப்படி இருந்தார், பராக்கிரமசாலியா இருந்தார். அப்புறம்
இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தார்.
இதெல்லாம் கவனிக்கலாம், இவரு கர்த்தருக்கு முன்பாக மிகுந்த பலத்த வேட்டைக்காரனா இருந்தான்.
ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வடக்க சொல் உண்டாயிற்று. சினையா தேசத்தில் உள்ள பாபே, ஏரே, அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள்.
ஆமாம். அப்புறம்
அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம்.
சார், இங்க நிம்ரோத் பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாக்குறோம் ஆதி ஆகமத்துல. சோ இரண்டாம் உலகத்துக்கு ஆரம்பிச்சதுக்கு கொஞ்ச நாளுக்கு பின்பு பாருங்க, அந்த உலகத்தில் இருந்த சூழல் சொல்லும் போது நிம்ரோத் ஒரு பாப்புலரான பேர், பராக்கிரமசாலியா இருந்தார். என்ன மாதிரி இருந்துட்டார்னா, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன், அவர் பேர்ல பனவொழி கூட சொல்ற அளவுக்கு அவர் பிரபலயமா இருந்துட்டாரு. நிம்ரோத் என்ன பண்ணிட்டார், முதல்ல ஒரு பட்டணம் உண்டாக்குனார் பாபேல். நெக்ஸ்ட் சில பெயர்கள் அங்க சொல்ற. ஆனா இந்த வசனம் ரொம்ப அருமையான க்ளூ. சோ பாபேல், அதாவது பாபிலோன் தான் இரண்டாம் உலகத்துல முத உருவாயிட்ட சிட்டி டவுன். நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். ஜனங்கள் ஒரு நாலு ஜோடியில இருந்து உருவானாங்க. நோவா மனைவி, நோவானுடைய மூன்று பசங்க, அவங்களுடைய மூன்று மனைவிகள், இந்த நான்கு ஜோடியில இருந்து மனுக்குலம் ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி ஒரு சின்ன கேங் ஆகுறாங்க, ஒரு பட்டணம் போல உருவாங்கிறாங்க. அப்போ அதுக்கு அதை உருவாக்குறது நிம்ரோத், பாபேல் அப்படிங்கிற அந்த பெயரை அங்க வைக்கிறாங்க. பாருங்க, இப்போ தேவன் சொல்றாங்க பாபிலோன் எப்படி இருந்திருக்கணும், சகல வித அருவறுப்புகள்னால நிறைஞ்சிருந்திருக்கணும். அதனால்தான் அந்த பெயரை தூக்கி அதே போல சகல விதமான ஆவிக்குரிய அருவறுப்புகள் இருக்கிற போப் மார்க்கத்துக்கு பாபிலோன் பேர் அங்க சொல்றாங்க. சோ இப்போ இங்க நம்மை சுற்றி இருக்கிற இந்த அத்தனை அருவறுப்புகள், அத்தனை புராணங்கள், அத்தனை அந்நிய தேவர்கள் ஏதோ ஒரு வகையில இங்க தொடர்பு இருக்கும், இங்க வேறு அங்க இருக்கும். இதுதான் நாம அங்க தியானிக்கும். சோ இது எப்படி நாம புரிஞ்சு கொள்வது, இப்ப நாம அங்க பார்க்கணும். ஆனா இங்க ஒரு நல்ல க்ளூ இருக்கு. அழிந்து போயிடுச்சு முதலாம் உலகம், ஒரு புது ஆரம்பம் இரண்டாம் உலகம். ஆனா இரண்டாம் உலகத்துல ஒரு பராக்கிரமசாலி கர்த்தருக்கு முன்பாக, அந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணும், கர்த்தருக்கு முன்பாக ஒரு பராக்கிரமசாலி, சிங்கிள் மேன் அப்படி இருக்கிறார். அவர் உருவாக்குறார் ஒரு பட்டணம் பாபேல், ஃபர்ஸ்ட் பட்டணம். அந்த பட்டணம் தேவன் சொல்றாங்க அக்கிரமத்தினால நிறைஞ்ச, மன்னிக்கணும், அருவறுப்புகள்னால நிறைஞ்சிருந்துச்சு. நிம்ரோத், பாபிலோன், அருவறுப்பு, விக்கிரகம். நிம்ரோத், பாபிலோன், விக்கிரகம், அந்நிய தேவ வணக்கம். இந்த ஒரு பார்வை பார்த்தோம்னா சகல விஷயத்துக்கும் அங்க விடை இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சகோதர சகோதரிகளை, யார் நிம்ரோத்? அவரை நம்ம நிழலும் பொருள்ல பாத்துருக்கிறோமா, இல்ல இல்லாட்டி அவரை பற்றி ஏதாவது தீர்க்க தரிசனம் இருக்கா, இல்ல இல்ல நிம்ரோத் வாழ்க்கை நமக்கு எந்த வகையில் ஏதாவது ஆவிக்குறை வகையில பிரயோஜனம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவரே அவருடைய அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசன பகுதி, அந்த வசன பகுதியில் அவரை பத்தி கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எந்த இடத்துலயும் நம்ம பயன்படுத்ததில்லை. ஏன் தேவன் இந்த விஷயங்கள் வேதத்தில் விடணும்? நிம்ரோத், பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு முன்பாக பட்டணங்கள் கட்டினார், இன்க்ளூடிங் நினிவே. அந்த அஷூர் புறப்பட்டு, அஷூர் வேற யாரும் கிடையாது, அவரு கூட நிம்ரோத் தான். சோ நினிவே பட்டணம் நம்ம பாக்குறோம், ஜோனா தீர்க்கதரிசன புக்ல அது பாக்குறோம், அதுவும் கூட அவரே தாங்க கட்டிருக்கிறார். ஏன் இந்த ஒரு நிம்ரோத் பத்தி பைபிள்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டிருக்கணும்? ஆனாலும் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எதுக்குமே பயன்படுத்துறதில்லை, நமக்கு நல்லா தெரியும். சரி, வம்ச வரலாறு வாசிக்கும் பொழுது, ஆமா நோவாக்கு அப்புறம் ஷேம், காம், யாஃபேத், காம்னுடைய பையன் கூஷ், கூஷ் பெற்றெடுத்தார் நிம்ரோத், அது தெரியும். நிம்ரோத் இப்படி இருந்தார், சரியான எதுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கணும் நம்ம யோசிக்கிறது இல்ல. ஆனா இங்க நாம பார்க்கிறோம் தேவன் அதை வச்சிருக்கிறாங்க. நிம்ரோத் அவரை பத்தி சில விஷயங்கள் நமக்கு வேதம் அங்க பேசுது, அதிகமா பேசறது இல்ல. சோ இப்ப இந்த பகுதி நம்ம கொஞ்சம் தியானிக்கிறோம். பாருங்க, அவரு எப்படி இருந்திருக்கிறாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக பலத்தா வேட்டைக்காரன், கண்டிப்பா அப்படி வேட்டைக்காரனாக வேண்டிய சூழல் அவருக்கு உருவாயிடுது. எப்படி நம்ம சொல்லலாம்னா, பாருங்க பேரையில இருந்து எவ்வளவு ஜோடி வந்துட்டாங்க, மனுஷன் நாலே ஜோடி, அந்த மிருகம் எவ்வளவு ஜோடி வந்துருக்கு, எக்கச்சக்க ஜோடி வந்திருக்கு. இப்போ உலகம் பெருகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனுஷங்களை விட எதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் எக்ஸீட் ஆயிருக்கணும், அதிகமாயிருக்கணும். யதார்த்தமா இந்த மிருகங்களின் மூலம் யாருக்கு ரொம்ப ஆபத்து வந்திருக்குது, மனுஷ ஜாதிக்கு அங்க வந்திருக்கு. அப்போ இந்த மனுஷங்களை அவ்வப்பொழுது பயமுறுத்துற இந்த விலங்குகள் கிட்ட இருந்து அவங்கள ரட்சிக்க கூடிய ஒரு போலத்தா யார் எழும்பி இருக்கிறார், நிம்ரோத். ஆக்சுவலாவே அவருக்கு அந்த ஒரு பராக்கிரமம் அங்க இருந்திருக்கு. அப்போ இந்த வகையில அவர் ரொம்ப பிரபல்யம் ஆயிருக்கிறார் அந்த இரண்டாம் உலகத்தினுடைய துவக்கத்துல. ஜனங்கள் மேல ஏதாவது சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, பாம்பு, மலைப்பாம்பு எதுவா இருந்தாலுமே அங்க ஒரு இன்ஸ்டன்ட் ஹெல்ப் யார் இருப்பார் அப்படின்னா, நிம்ரோத் அங்க இருப்பார் அந்த சீன்ல. அவங்களை அப்படியே அதுல இருந்துட்டு காப்பாற்றும். ஜனங்கள் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாருங்க, ஒரு தனி மனுஷன் இந்த லெவலுக்கு பிரபல்யம் ஆகிறார்னா அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் ஜனங்கள் மேல இருக்கும், அவருடைய ஆதிக்கம் ஜனங்கள் மேல அங்க இருக்கும். ஆனா அந்த ஆதிக்கம் ரெண்டு வகையில் இருக்கல, ஒன்னு நன்மை அல்லது தீமை. ஆனா நிம்ரோட எப்படிப்பட்ட ஆதிக்கம் செலுத்தார் தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கஸ் பண்ணலாம். எப்படி கஸ் பண்ணலாம்? நிம்ரோத் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்கலாம் பூமியில அப்படின்னா, அவங்களுடைய தாத்தா ஹிஸ்டரி கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். அவருடைய தாத்தா யார்? காம். காம் பத்தி நமக்கு பைபிள்ல தெரியும், நல்ல ரெக்கார்டா இல்ல? அவ்வளோ நல்ல ரெக்கார்ட் கிடையாது. அப்பா கிட்டே கெட்ட பேர் வாங்கினார், அப்பா வாயிலே என்ன வாங்கிட்டார்? சாபம் வாங்கிட்டார். அந்த ஜீன்ல தான் யார் வர்றார்? நிம்ரோத். கண்டிப்பா இவர் வந்துட்டு ஒரு ஒரு தீமை விஷயங்களுக்கு இந்த இரண்டாம் உலகத்துல அவர் பிரபல்யம் ஆயிருக்கிறார். அதே சமயம் பாருங்க, ஷேம். ஷேம் தேவன் கிட்ட நல்ல வார்த்தைகள் வாங்கியிருக்கிறார், நல்ல ஆசீர்வாதம் அங்க வாங்கியிருக்கிறார். சோ ரெண்டு ரெண்டு விதமான ஜனங்கள் இரண்டாம் உலகத்துல அந்த சமயத்துல உருவாயிருக்கிறாங்க. அப்படின்னா ஜனங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு உண்டாயிடுது. ஷேம், தேவன் இடத்துல அவங்க அப்பா கிட்ட நல்ல சாட்சி வாங்கினவர், அவருக்கு பின்னால அவரை போன்ற ஜனங்கள் ஒரு விதமான குரூப். இன்னொரு இடத்துல நிம்ரோத், முற்றிலுமே வேறுபட்ட சுபாவத்தோட அவருக்கு பின்னால அவரை போன்ற ஜனங்கள். இந்த மாதிரி ஒரு பிரிவு இரண்டாம் உலகத்தின் துவக்கத்துல அங்க உருவாயிருக்குது. அது மாத்திரம் இல்ல, அந்த பழமொழி பாருங்க என்ன மாதிரி பழமொழி. ஆக்சுவலா இது எழுதும் போது யார் எழுதிட்டாங்கன்னா, இது மோசே தான் எழுதிட்டார். மோசே எழுதும் போது நிம்ரோத்தெல்லாம் மறுச்சு பல வருஷங்களாக, ரொம்ப காலம் நிம்ரோத்துக்கு பின்னாடி ரொம்ப காலம் மோசே வந்திருக்கிறார். ஆனா மோசே காலத்துல பழமொழி இருந்திருக்குது. நிம்ரோத் எப்படி இருந்துட்டார்? கர்த்தருக்கு முன்பாக பெரிய வேட்டைக்காரன் பழமொழி சொல்லி இருக்கிறான். அந்த லெவலுக்கு அவர் அங்க பிரபல்யமா இருக்கிறார். யாருன்னா நிம்ரோத். அப்போ இது மோசே ரெக்கார்ட் பண்ணிருக்கிறார் ஆதி ஆகமத்துல. சோ அந்த அளவுக்கு இவரு இருந்தது. ஒரு வகையில பார்க்கும் பொழுது தேவன், அதாவது ஜனங்கள தேவன் கிட்ட இருந்து பிரிக்கிற விதமாக தான் இவருடைய இவருடைய ரோல், இவர் இவர் செய்திட்ட காரியங்கள் அங்கிருந்தது. ஏன்னா எல்லா ஆபத்துக்களுக்கும் எல்லா தேவைகளுக்கும் தேவன், ஜனங்கள் தேவன் அப்படின்னு அவரை பார்க்கிற அந்த சூழல் மாறிட்டு இப்போ இடையில யார் வராங்க பாக்குறோம்? நிம்ரோத் என்கிறவரு அங்க வந்திருக்கிறார். ஏன்னா அவரு தான் உடனுக்குடன் அந்த உதவி அங்க செய்யறார் ஜனங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரட்சகர் மாதிரி, விலங்குகள் கிட்ட இருந்து ஒரு பெரிய ரட்சகர் மாதிரி நிம்ரோத் வந்திருக்கு. அந்த வசனம் அது ரொம்ப அருமையான வசனம். பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு முன்னால நன்மைக்கு இல்ல நன்மை அல்லாத விஷயங்களுக்கு அவர் பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். சோ தேவன் இடத்துல இருந்த ஜனங்களுடைய பயபக்திய குறைக்கும் விதமாக இவருடைய ஸ்தானம் அங்க இருந்திருக்கணும் என்றுதான் நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுவரை இவ்வளவுதான் நமக்கு பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. நிம்ரோத் யார், எப்படிப்பட்டவர், எப்படி இருந்துட்டார், அதுல இருந்து என்ன விஷயங்கள் நம்ம எடுக்க முடியும்னா இவ்வளவுதான். ஸ்கிரிப்சுவல்லா நாம் எடுக்க முடியும், வசனங்கள்ல இருந்து இந்த தகவல்கள் நிம்ரோத் பத்தி நாம் எடுக்கலாம். ஆனா ஒரு விஷயம், அவர் இரண்டாம் உலகத்துல பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரர், ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரட்சகர் மாதிரி ஆயிட்டார். அவர் ஒன்று பண்ணதுதான் முதல் பட்டணம் பாபேல். அந்த பாபேல் தேவன் சொல்றாங்க எல்லா விக்கிரகம் மறுவறுப்புகளும் அங்க இருந்து ஜனங்களுக்கு பரவிடுச்சு. அந்த பேரை தூக்கி போப் மார்க்கத்துக்கு சும்மா வச்சீங்கன்னா பொருந்தும். இதுவும் அப்படித்தான் பண்ணிட்டு அங்க இருக்குது தேவன் அங்க சொல்றாங்க. சோ இதுதான் வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம். இப்ப கொஞ்சம் இந்த வசன விஷயம், வசனத்தினுடைய காரியங்களுக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது பார்த்தோம்னா, ரொம்ப அருமையாக அங்க சில உண்மைகள் நமக்கு வெளிப்படுது என்று நம்ம பார்க்கணும். சோ அந்த பாபேல், பாபிலோன், அவங்களுடைய சரித்திர புத்தகங்கள், அந்த சரித்திர புத்தகங்கள் எடுத்து நம்ம படிச்சோம்னா அந்த சரித்திரங்கள்ல பாபேல், பாபிலோனுடைய சரித்திரத்துல ஒரு பிரபலமான ராஜா இருந்திருக்கிறார். அந்த ராஜாவுடைய பேர் என்ன வருதுன்னா, அந்த ராஜாவுடைய பேரு பாபிலோனுடைய ஒரு பிரபலமான ராஜா என்று அவங்களுடைய சரித்திர புத்தகங்கள் சொல்லக்கூடிய அந்த பேரு நினஸ். சில புது புது பேரெல்லாம் சொல்லுவோம் சப்ஜெக்ட்ல, புரியும் புரியாது, நிக்கும் நிக்காது, நிக்கணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் இன்னைக்கு இந்த 1.5 மணி நேரம் அந்த பேர் மைண்ட்ல இருந்தா போதும். பட் அதன் மூலம் தேவனுடைய வசனங்களில் சில பகுதிகள் நமக்கு தெளிவா புரியும். அதுதான் நம்ம நோக்கம், சரிங்களா? இந்த நிம்ரோத் பத்தின விஷயம் அப்படி இருக்கட்டும். இப்போ பாபிலோனுடைய சரித்திர புஸ்தகம் பார்த்தோம்னா ஒரு பிரபலமான ராஜா இருந்திருக்கிறார், பேர் வந்துட்டு நினஸ், NINUS. நினஸ் என்கிறது அந்த ராஜாவுடைய அவரு பேர் என்று நம்ம பார்த்தோம். இது மாத்திரம் இல்ல, பாருங்க நமக்கு வசனத்துல அங்க இருக்கு ஆதியாகமம் 10:11 அஷூர் புறப்பட்டு போய் நினிவேய கட்டினார் அப்படின்னு வருது இல்லைங்களா. சோ இந்த நினிவே அப்படிங்கிற பட்டணத்தினுடைய அர்த்தம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, த ஹாபிடேஷன் ஆஃப் நினஸ், அதாவது நினஸ்னுடைய வாசஸ்தலம் தான் எது, நினிவே. நினிவே அப்படின்னா நினஸ்னுடைய வாசஸ்தலம் பாருங்க. ஆனா நினிவேவை கட்டினது யார், நினிவேவை கட்டினது யார், நிம்ரோத். அந்த விஷயம் வசனத்துல நமக்கு இருக்குது, நினிவே கட்டினது நிம்ரோத். ஆனா நினிவேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நினஸ்னுடைய வாசஸ்தலம் அந்த பாபிலோன். அதுல பக்கத்துல இந்த நினிவே, இந்த நினிவேனுடைய அந்த பாபிலோனுடைய சரித்திர புஸ்தகத்துல பிரபலமான ராஜா அவர் பேர் என்ன பார்க்கிறோம், நினஸ். சோ ரொம்ப சிம்பிள், இது ரெண்டையும் அப்படியே ரெண்டு முறை சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். பாபிலோன் நினிவே கட்டினது நிம்ரோ, ஆனா நினிவேனுடைய அர்த்தம் நினஸ்னுடைய வாசஸ்தலம், நினஸ் வேற யாரும் இல்ல நிம்ரோ, சிம்பிளா அங்க வரும். சோ அந்த நினஸ் வேற யாரும் இல்ல, யார் தான் அந்த நினிவே பட்டணத்தை யார் கட்டினா, நிம்ரோ. அவரே தான் அவங்களுடைய சரித்திர புஸ்தகத்துல நினஸ் ராஜா என்று அவர்கள் சொல்லுவது நமக்கு அங்க புரியும். இது வந்து ஒரு நம்மளாக ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆனா மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவா சொல்றாங்க, நிம்ரோ இஸ் நினஸ், நினஸ் தான் நிம்ரோ, அதுல எந்த சந்தேகமே அங்க இல்ல. இப்ப பாபிலோனுக்குள்ள நம்ம பார்க்கிறோம் நினஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் வேற யாருமே இல்ல நிம்ரோத். எந்த நிம்ரோத், வேதத்துல இருக்கிற நிம்ரோத். ஆனா இந்த நினஸ்க்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்துட்டு என்னன்னா செமிராமிஸ். செமிராமிஸ் இதுதான் நினஸ்னுடைய மனைவி என்று நம்ம அங்க பார்க்கிறோம். எந்த அளவுக்குனா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்டோரியன், வரலாற்று ஆசிரியர் எசூபியஸ் அவர் கிளியரா சொல்றாரு, இந்த நினஸும் செமிராமிஸும் ராஜா ராணி போல இருந்திருக்கிறாங்க. யார் காலத்துலன்னா அப்ரஹாம் வாழ்ந்துட்ட காலத்துல. ஒரு சிலரு இல்ல இல்ல அப்ரஹாமுக்கு கொஞ்சம் முன்னால இருந்தாங்கன்னு சொல்றாங்க, பரவாயில்ல எதுவா இருந்தாலும். ஆனா அந்த காலம் ஒரு லெவலுக்கு நமக்கு அங்க புரியுது. சோ நினஸ் செமிராமிஸ் ராஜா ராணி போல அந்த இரண்டாம் உலகத்தின் ஆரம்ப காலத்துல அங்க இருந்தது நமக்கு இந்த சரித்திர புஸ்தகங்கள்ல அங்க தெரியுது என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், சில படங்கள் கூட இருக்குது இவங்களை பத்தி. அந்த படத்துல ரெண்டு பேரும் நினஸும் செமிராமிஸும் வேட்டையாடுற மாதிரி அந்த படங்கள் சில எக்ஸ்கவேஷன்ஸ்ல கிடைச்சிருக்கு, சில தொல்பொருள் ஆராய்ச்சியில கிடைச்சிருக்கு. நினஸும் செமிராமிஸும் வேட்டைக்கு போற மாதிரி, சோ நினஸ் வேட்டையாடுற மாதிரி கூட செமிராமிஸ் கூட அதே போன்ற ஒரு தோரணையில இருக்கிற மாதிரி படங்கள். ரொம்ப தெளிவு நமக்கு, ஏன்னா நிம்ரோத்து யாரு, கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலத்த வேதைக்காரன். அவர் கட்டினத்தான் நினிவே. அந்த நினிவேக்கு பேரே அர்த்தமே என்னன்னா அது நினஸ்னுடைய வாசஸ்தலம். அப்ப நினஸ் வேற யாரும் இல்ல, யார் தான், வேதத்தில் இருக்கிற. இங்கதான் இது வந்து பாபிலோனுடைய ஹிஸ்டரி. ஆச்சரியம் இல்ல, பாபிலோனே கூட யார்தான் உருவாக்கிட்டாரு, நிம்ரோத் தான் அங்க உருவாக்கிட்டார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரர் சகோதரில. சரி, பைபிள்ல நம்ம போனா போப் மார்க்கத்தை தேவன் எப்படி சொல்றாங்கன்னா, எப்படி சொல்றாங்க, பாபிலோனா மகா பாபிலோனா. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, ரகசியம் மகாபாபிலோன். ரகசியம் மகாபாபிலோன். பாபிலோன் கூட ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா ரகசியம். நிறைய ரகசியமான விஷயங்களை உள்ள புதஞ்சிருக்கிற ஒரு இடம் தான் அந்த பாபிலோன். அது போக் மார்க்கத்துக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, பயங்கரமான அருவறுப்புகள், ரகசியமான விஷயங்கள் இந்த பாபிலோன். தேவன் இந்த போக் மார்க்கத்துக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா கண்டிப்பா இந்த உலகத்தை தேவனை விட்டு வழி நடத்திட்டு போன அநேக ரகசியமான காரியங்கள் எங்க இருந்திருக்குது, அந்த பழைய பாபிலோன்ல அங்க இருந்திருக்குது. உண்மைதான், இந்த இவ்வளோ அந்நிய ஜனங்களுடைய தேவர்கள் ஆராதனை, அவங்களுடைய கடவுள்கள் இவங்களை பற்றின ரகசியம் எல்லாம் என்ன, இந்த ரகசியம் எப்படி உருவாயிடுச்சு, எங்க உருவாயிடுச்சு, எல்லாமே பாபிலோன் தான். சகோதர சகோதரிகளே, எல்லாமே அந்த பாபிலோன் பார்க்கும். அதுல மாத்திரம் இல்ல, என்ன ஆச்சரியம்னா அந்த ரகசியங்களுக்கெல்லாம் காரணம் யார் இருந்திருக்கிறாங்கன்னா செமிராமிஸ், செமிராமிஸ் தான். செமிராமிஸ் யார் பார்க்கிறோம், நிம்ரோத்னுடைய டைரக்டா சொல்லிட்டீங்க, ஆனா இங்க பார்த்துட்டோம்னா நினஸ்னுடைய மனை. இந்த செமிராமிஸ் தான் இத்தனைக்கும் காரணம் என்று பாக்குறோம். ஆனா செமிராமிஸ்க்கு என்னெல்லாம் தெரியும், அவர் கணவர் நிம்ரோத்து அவரும் நல்லா இல்ல, அந்த அம்மா கூட நல்லா இல்ல. இந்த நிம்ரோத் வந்துட்டு அதாவது மனப்போன போக்குல வாழலாம், சிம்பிளா சொன்னா அவருடைய கான்செப்ட் இதுதான், பாவங்களை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்கிற இன்பங்கள் நல்லது, அந்த ஒரு கோட்பாடுல வாழ்ந்தவரு. அவரு ரொம்ப அவர் வேட்டைக்கு போகும் பொழுதே ஒரு பெரிய மியூசிக் டீம், டான்ஸ் டீம் எல்லாம் கூட்டிட்டு போறதாக அந்த சரித்திரம் வந்துட்டு அங்க சொல்லுது என்று பார்க்கிறோம். இதைய செமிராமேஸ் வந்துட்டு ஆதரிச்சிருக்கிறாங்க என்று கூட பாக்குறேன். இப்படித்தான் இவங்களுடைய வாழ்க்கை அந்த இரண்டாம் உலகத்தின் துவக்கத்துல அங்க இருந்ததாக நாம பார்க்கிறோம் சரித்திரங்கள்ல. ஆனா என்ன ஆச்சரியம்னா இந்த நிம்ரோத்து சீக்கிரத்திலே மறைச்சிட்டா, அந்த மரணத்துக்கு பின்பு தான் இந்த சகல இந்த அந்நிய மதங்கள் பற்றின ரகசியம் நிம்ரோத்தினுடைய மரணத்துக்கு பின்பு தான் அங்க உண்டானதாக நாம அங்க பார்க்க முடிகிறது. ஆனா அவர் எப்படி மறைச்சிட்டார் தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அவர் மரணம் சாதாரண மரணம் இல்ல, ரொம்ப கொடூரமான மரணம் மறைச்சிருக்கிறார். நம்ம கண்டுபிடிக்கணும் அவர் எப்படி மறைச்சிருக்கிறாருங்கிறது மற்ற விஷயங்கள் சகோதர சகோதரிகள். ஆனா நிம்ரோத் மறைச்சதுக்கு பின்பு அவங்களுடைய மனைவி இந்த செமிராமிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில ரகசியமான என்ன சொல்லலாம், அது சில சிஸ்டம்ஸ், இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லும் போது சில அமைப்புகள் போன்ற விஷயங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. சில சம்பிரதாயங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில நம்பிக்கைகள், ரொம்ப ரகசியம் அதெல்லாம். அதெல்லாம் யார் உண்டு பண்ணிருக்கிறாங்க, செமிராமிஸ் வந்துட்டு அங்க உண்டு பண்ணிருக்கிறாங்க. ஆனா இந்த ரகசியங்களுக்குள்ள யாராவது நுழையணும்னு விரும்பிட்டா, எந்த தேசமா இருந்தாலும் சரி, பாபிலோன் வரணும், செமிராமிஸ் பார்க்கணும். செமிராமிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவைகளுக்குள்ள அவங்க அவங்க அந்த ரகசியமான விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னால அவங்களுக்கு சில என்ன சொல்லலாம்னா, சில பாருங்க இங்கிலீஷ்ல சொன்னா, அதாவது பெக்கூலியர் இன்டாக்சிகேட்டிங் பிவரேஜஸ், ரொம்ப வினோதமான போதையூட்டக்கூடிய சில பானங்களை அவங்களுக்கு கொடுக்கறாங்க. சோ இந்த ரகசியமான விஷயங்கள் செமிராமிஸ் உண்டு பண்ணினாங்க நிம்ரோதுடைய மரணத்துக்கு பின்பு. அது போதனைகள், அது அமைப்புகள், அது பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள். இதுக்குள்ள யாராவது பிரவேசிக்கணும்னா அவங்களுக்கு இந்த போதையூட்டக்கூடிய ஒரு பானமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் பழைய ஏற்பாட்டுல பாபிலோன் பத்தி பேசும் போது இவர்கள் சகல ஜாதிகளையும் என்ன பண்ண செஞ்சிருக்கிறாங்க, வெறி கொள்ள செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாபிலோன்ல இருந்துதான் இந்த ரகசியமான எல்லா அந்நிய தேவர வணக்க விஷயம் எல்லாம் ஒட்டு மொத்த மனுக்குலத்துக்கு பரவிடுது. எந்த தேசத்துல இருந்து யார் வந்துட்டாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெறிக்கச்சேர மது கொடுத்து, நெக்ஸ்ட் அதன் மூலம் அந்த எல்லா பழக்கங்களுக்குள்ளயும் அவங்கள பழக்கி அது அப்படியே உலகம் முழுக்கும் அங்க பரவிடும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி எசேக்கியேல் எல்லாம் பேசும்போது பாபிலோன் அது பொற்பாத்திரம், ஆனா சகல ஜாதிகளையும் வெறிக்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த வசனங்கள்லாம் நம்ம எப்போதுமே ஸ்பிரிச்சுவலா பாக்குறோம் போப் மார்க்கத்துக்கு கரெக்ட், ஆனா அதுக்கு முன்னால லிட்ரல் அப்ளிகேஷன் அந்த லிட்ரல் பேபிலோனுக்கு அங்க இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போ இந்த மாதிரி வந்துட்டு இவர்கள் அங்க செய்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது சகோதர சகோதரிகள். ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற பேபிலோன் போப் மார்க்கம் பாருங்க, இவங்களை பார்த்துதான் நாம அவங்க கிட்ட போறோம். இவங்களை பார்த்து இவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பா யாருக்கிட்ட இருந்திருக்கணும், அவங்க கிட்ட இருந்திருக்கணும், அப்படி போறோம். சோ இப்ப லிட்ரல் பேபிலோன் பாருங்க, இவங்க ஒரு 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 வணக்கம் அங்க செய்யறாங்க. என்ன வணக்கம்? அம்மா மகன் இல்லைங்களா, தாய் மற்றும் அவருடைய பிள்ளைய வணங்குறாங்க. மதர் சன் வர்ஷிப், தாயையும் பிள்ளையையும் வணங்குற விதம் இன்னைக்கு இந்த போப் மார்க்கெட் கிட்ட இருக்கு. அவங்க யார் சொல்றாங்க? மடோனா தாய், அப்புறம் அந்த மடோனானுடைய குழந்தை. இத வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? அது மரியாளே குழந்தையாரு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனா உள்ள புகுத்தும் போது அது மடோனா. மடோனா யார்? அது அது மரியாள் கிடையாது, அந்த குழந்தை இயேசு கிடையாது. பட் அது அப்படியே இப்படி திருப்பி விட்டு இருக்கிறாங்க. சோ பார்த்தோம், சோ இந்த விஷயம் இங்க இருக்குது. இது எங்க இருந்திருக்குன்னா அது நிம்ரோத் செமிராமிஸ் காலத்திலேயே அங்க இருந்திருக்கு. பாருங்க, செமிராமிஸ் யாருன்னு சொன்னோம்? நிம்ரோத்னுடைய மனைவி. ஆனா உண்மையிலே அவங்க நிம்ரோத் வந்து செமிராமிஸ்னுடைய பையனும் கூறோம். சோ ரொம்ப வினோதமான ஒரு உறவு. சோ அவரு நிம்ரோத் செமிராமிஸ்க்கு பையன், அதே சமயத்துல மனைவியாகவுமே மன்னிக்கணும் கணவனாகவுமே அங்க இருந்திருக்கிறாங்க. சோ அப்ப அந்த செமிராமிஸ் தாய் ஸ்தானம், பையன் ஸ்தானம் அந்த நிம்ரோது. இந்த வணக்கமே அங்க பேபிலோன்ல இருந்துட்டே இருக்குது, அது இன்ன வரைக்கும் இந்த பேபிலோன் வரைக்குமே அங்க இருக்குது என்று பார்த்தோம். இங்க நல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். உலகம் முழுக்க இருக்கிற ஜாதிகள் தேசங்கள் அவங்களுடைய ஆராதனை முறை பார்த்தீங்கன்னா இந்த தாய் சேய் வணக்கம் எல்லாம் பார்க்கலாம், மதர் சன் வர்ஷிப் எல்லாத்திலையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா கிரேக்க புராணம் எடுத்துட்டீங்கன்னா அங்க தாய்க்கு பேர் வந்துட்டு செரிஸ், மகனுடைய பேர் வந்துட்டு பேர் இல்லை, ஆனா ஒரு மகன் இருக்குது. சோ செரிஸ் அவனுடைய மகன், அந்த மகனை தன் நெஞ்சு பக்கத்துல அந்த அந்த செரிஸ் அந்த தெய்வம் அங்க வச்சிருக்கும். இது கிரேக்க புராணம். சோ தாய் மகனு வணக்கம் அங்க இருக்குது. அதே போல சொல்லணும்னா வேற இடம் எங்க சொல்லலாம்னா ஐரீன் இல்லாட்டி புளுட்டஸ். ஐரீன் வந்து தாய், புளுட்டஸ் வந்து பையன். இதுவும் கிரேக்க புராணத்துல இன்னொரு கடவுள். பட் தாய் மகன் ஐரீன் புளுட்டஸ். வேற இடத்துல எங்க நாம பார்க்கலாம்? ரோம். ரோம் தேசத்துல நம்ம பார்த்தோம்னா தாய் பேரு ஃபார்ச்சூனா, நெக்ஸ்ட் மகன் பேரு ஜூபிட்டர். ஃபார்ச்சூனா தாய், மகன் வந்து ஜூபிட்டர், தாய் சேய். ஏசியா, நம்ம ஆசிய கண்டத்துல பார்க்கும் போது தாய் பேரு சிபிலி, மகன் பேரு டியோய்ஸ். சிபிலி டியோய்ஸ், தாய் மகன் சே. எங்க எங்க பாக்குறோம்? கிரேக்கம் பாக்குறோம், ரோம் பாக்குறோம், ஆசியா பாக்குறோம். இந்தியாவில் ஈஷி தாய், ஈஸ்வர் மகன். ஈஷி ஈஸ்வர், ஈஸ்வரா மகன், தாய் மகன் அந்த ஒரு வணக்கம். சோ பேபிலோன்ல ஆரம்பிச்சுட்டு செமிராமிஸ் நிம்ரோத், தாய் மகன் வணக்கம், அது அப்படியே எல்லா இடத்தையும் நம்மளால அங்க பார்க்க முடியுது என்று பார்க்கிறோம். அது அப்படியே இன்னைக்கு பேப்பல் ரோம்ல இருக்கு, போப் மார்க்கத்துல இருக்கு. மடோனா குழந்தை, இப்ப அந்த மடோனாவை மரியா ஆக்கி இருக்கிறாங்க, குழந்தை இயேசு ஆக்கி இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இதெல்லாமே பேபிலோன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். முதல்ல என்ன பார்த்தோம்னா இவ்வளோ அந்நிய தேவர்கள் மெய் தேவனை விட்டுட்டு ஜனங்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி? கேள்வி மாத்திரம் தான் இருந்துச்சு. ஆனா பைபிள்ல போகும்போது இரண்டாம் உலகம் புதிய துவக்கம், ஒரு பராக்கிரமசாலி நிம்ரோத் உருவாக்கிட்டார் ஒரு பட்டணம் பேபிலோன் பார்க்கணும். இப்போ அந்த நிம்ரோத் பற்றி அந்த பேபிலோன் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா நினஸ் மனைவி செமிராமிஸ் அவங்களே அவருக்கு தாயாகவும் இருந்தது நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா இவர்கள் மூலம் இந்த உலகத்துல என்ன மாதிரி போதனைகள் போகுது, செமிராமிஸ் எப்படிப்பட்டவங்கிறது நம்ம அங்க பார்க்கணும். சரி, இப்போ பாபிலோன் விட்டுடுங்க. இப்போ பக்கத்துல வேற ராஜ்யம் போய் பார்க்கலாம். அங்க என்ன வணக்கம், எப்படி போகுது, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, இதுல ஏதாவது பார்க்க முடியுமா? பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ராஜ்யம், இவங்க ரொம்ப வினோதமான விஷயங்களுக்கு பேர் போன ராஜ்யம், ஈஜிப்ட். தெரியும் இல்லைங்களா? ஈஜிப்ட், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம், நம்மளால புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. மந்திரமா தந்திரமா இல்ல என்னென்னமோ வினோதமான விஷயங்கள் எகிப்துல என்ன வரைக்குமே அங்க இருக்குது. சோ ஈஜிப்ட் எடுத்துட்டோம்னா சகோதர சகோதரிகளே, அங்க கூட ஒரு கடவுள் இருந்திருக்கிறாரு, அவங்களுக்கு அம்மா இருந்திருக்கிறாங்க, அந்த அம்மா மகன் கடவுள் அங்கேயும் இருந்திருக்கு. அங்க அந்த கடவுள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எழுதுறேன் நீங்க பாருங்க. இது வந்து பாபிலோன். இப்போ ஈஜிப்ட்ல பார்த்தோம்னா அம்மா பேர் ஓசிரிஸ் கடவுள், அம்மா பேர் வந்துட்டு ஈசிஸ். யார் இவங்க ஓசிரிஸ், யார் இவங்க ஈசிஸ்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஓசிரிஸ்க்கு ஒரு பெக்கோலியர் பட்டம் இருக்குது, ஒரு பேர், ஒரு ஒரு வினோதமான பட்ட பேர். இவர் யார் அம்மா? அந்த பட்டம் வந்து சொல்லுது ஹஸ்பண்ட் ஆஃப் தி மதர், அப்படின்னா தாய்க்கு கணவன். இதுதான் அந்த ஓசிரிஸ்க்கு இருக்கக்கூடிய பட்டம். ஏன்னா பட்டமே தாயினுடைய கணவன். இது ரொம்ப கிளியரா காமிக்குது. அப்ப ஓசிரிஸ் யார் தான்? யோ கண்டிஸ் ஆயிட்டீங்களா? யார் இதே போல ஏற்கனவே இருந்தது? பாபிலோன்ல நினஸ் இல்லைங்களா, செமிராமிஸ் கணவன், அவங்களுடைய மகன். அந்த நினஸ் தான் யாருன்னு பார்த்தோம், பைபிள் இருக்கிற நிம்ரோத் என்று நாம அங்க பார்க்கணும், சரிங்களா? ஆனா இங்க ஓசிரிஸ் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெரியாது, பட் ஓசிரிஸ் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன ஒரு பெக்குலியர் பேர்னா, இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் தி மதர், இவர் தன் தாயினுடைய கணவர் என்கிற அந்த பட்டம் அவருக்கு இருக்குது. பார்க்கும் போது தெல்ல தெளிவா இருக்குது, இவர் யார் யார் தான்? இந்த ஓசிரிஸ் வேற யாரும் இல்ல, யார் இவர்? நிம்ரோத்து தான் அந்த ஓசிரிஸ். இந்த ஓசிரிஸ் வேற யாரும் இல்ல, ஓசிரிஸ் வேற யாரும் இல்ல, இவர் நினஸ். இவர் தான் நினஸ் எகிப்துல, அந்த நினஸ் வேற யாரும் இல்ல, நிம்ரோத்து. அப்போ ஓசிரிஸ் யார் தான்? நிம்ரோத் என்று பார்க்கிறோம். ஆனா இவங்க வந்து எங்கன்னா இது எகிப்துல என்று பார்க்கிறோம். இது நிறைய விஷயங்கள்ல நிரூபிக்கலாம். சிம்பிளா நம்ம ஒரு சின்ன விஷயம் எடுத்து ஆரம்பத்துல காமிக்கிறோம், நெக்ஸ்ட் நிறைய விஷயங்களை நிரூபிக்கலாம். ஏன்னா இந்த ஓசிரிஸ் கடவுள் இவங்க எகிப்துல எப்படி வணங்குறாங்கன்னா, அவருக்கு ஒரு காஸ்டியூம் இருக்குது, டிரெஸ். அந்த டிரெஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆச்சரியமா, ஒரு சிறுத்தையினுடைய தோல், புள்ளி புள்ளி சிறுத்தையினுடைய தோல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காஸ்டியூம். அந்த ஓசிரிஸ் வணங்குற ஆசாரியர்கள் ஜனங்கள் கூட அந்த மாதிரி சிறுத்தையின் தோல்ல தான் வந்துட்டு ஆராதிக்கணும் அவரை, இதுதான் அவங்களுடைய வழக்கம். சோ அப்போ இந்த சிறுத்தையினுடைய அந்த தோலை உடுத்தி கொண்டு இந்த ஓசிரிஸ் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நிம்ரோத் அப்படின்னா என்ன அர்த்தம் வருது தெரியுங்களா? நிம்ரோத்துக்கு The subduer of the leopard, சிறுத்தையை ஆண்டு கொண்டவன், அதுதான் நிம்ரோத்துக்கு அந்த வருது. அதாவது பாருங்க, நிம்ர் சிறுத்தை, ரேர் டு சப்யூ அப்படின்னா ஆதிக்கம் செலுத்து, கீழ்படுத்து. நிம்ரோத் அப்படின்னா சிறுத்தையை கீழ்படுத்தினவன், சிறுத்தையை ஆண்டு கொண்டவன். ஏன் இது நிம்ரோத்க்கு இந்த பேர்னா, அவரு வேட்டைக்காரரு. ஆனா வேட்டைக்கு எது பயன்படுத்துவாரா? ஒரு சிறுத்தையை பயன்படுத்துவார். சிறுத்தைய பழக்கி வச்சு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அதைய வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவார். இந்த ஆராய்ச்சி செய்திட்ட சகோதரர் இந்தியாவை கை காமிக்கிறார். இன்னைக்கு கூட இந்தியாவில் ஒரு வகை சிறுத்தை சீதா, நம்ம ஊர் சிறுத்தைக்கு என்ன பேர், சீதா. சீதா வந்துட்டு வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துறாங்க. சோ நிம்ரோத் அவரு காலத்திலேயே இந்த சிறுத்தைய வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். சோ அதுதான் அந்த சிறுத்தையை ஆண்டு கொண்டதுனால அவருடைய அந்த டிரெஸ்ஸிங் பார்க்கும்போது ஒரு சிறுத்தை தோல் அவர் கூட அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதைய குறிக்கும் விதத்துல சிறுத்தைய ஆண்டு கொண்டு அதையின் துணை கொண்டு அவர் வேட்டை செய்யறதுனால அதைய நினைவுபடுத்தும் வகையில அவருக்கு அந்த சிறுத்தை தோல் அங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஓசிரிஸ் விஷயம், எகிப்துல ஓசிரிஸ் கடவுளுடைய விஷயம் தான் இந்த சிறுத்தை விஷயம். இதெல்லாம் ரொம்ப கிளியர். அப்ப இது யாரையே அருமையா காண்பிக்குது, பைபிள்ல இருக்கிற நிம்ரோத். ஏன்னா அவரு வேட்டைக்காரரு, அவர் இப்படி செய்திருக்கிறார். நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது அந்த ஓசிரிஸ் பற்றி நான் சரித்திரம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஓசிரிஸ் அவர் கலர் எப்படி இருக்கிறாருன்னா பிளாக், கருப்பு கலர். சாதாரண கருப்பு இல்ல, நம்ம ஊர் கருப்பு இல்ல, அது வந்துட்டு ரொம்ப தனியா எடுத்து வைக்கிற அளவுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறார், கருப்பா இருந்திருக்கிறார். ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நிம்ரோத் யாருடைய பேரன், காமனுடைய பேரன், கூஷுடைய மகன். சோ இவங்க தான் யார் பார்க்கிறோம் பூமியில தோன்றிட்டா, நிக்ரோ ஜனங்கள். சோ அந்த கருப்பு அங்க பார்க்கிறோம். இப்பயே கூட உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இந்தியாவில சில கடவுளா ஜனங்கள் வணங்குறாங்க கருப்பு, அதே சமயத்துல சிறுத்த தோல், வேட்டைக்காரர் துணி. உங்களுக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகத்துக்கு அங்க வரும். எல்லாம் எங்க ட்ரேசிங் போறோம்னா, நிம்ரோத் அந்த பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு முன்பே பெரிய வேட்டைக்காரன், அவர்கிட்ட அங்க போறது பார்க்கிறோம். சோ அந்த கருப்பு கூட ஒரு அருமையான ப்ரூஃப். ஓசிரிஸ்க்கு கொடுக்கற அந்த கருப்பு கலரு அவர் நிம்ரோத்தையே ரொம்ப அருமையாக அங்க குறிக்கிறாங்க என்று பார்க்கிறோம். சரி, இந்த மற்ற மதங்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிம்ரோத்தினுடைய மரணம். இந்த நிம்ரோத்தினுடைய மரணத்துக்கு பின்புதான் எல்லா மதங்களும், அதனுடைய அந்நிய தேவர்களும், அதனுடைய வணக்கங்களுமே அங்க உருவாயிடுச்சு. சோ இந்த நிம்ரோத்தினுடைய மரணம் மற்ற மதங்கள் உருவாகிறதுக்கான அஸ்திபார். எப்படி நிம்ரோத்து மறிச்சிட்டார் தெரியாது, ஆனா ஓசிரிஸ் எப்படி மறிச்சிட்டாருங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஆனா நமக்கு நல்லா தெரியும் ஓசிரிஸ் தான் யாரு, நிம்ரோத். ஆனா ஓசிரிஸ் வந்துட்டு எங்க இருந்திருக்கிறார், எகிப்துல. சோ இந்த எகிப்தியருக்கு பழக்கம் இருக்கு இல்லைங்களா, மம்மி பண்ணுவாங்க செத்துட்டா. அப்போ அதனுடைய அந்த மம்மியினுடைய விவரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு புக்ல எழுதி வைப்பாங்க. அந்த புக்குக்கு பேர் அவங்க பாஷையில த புக் ஆஃப் தி டெட், மறிச்சு போனவங்களுடைய புஸ்தகம் அதை எழுதுவாங்க. அதுல அவரை பத்தின டீடைல் இருக்கும், மறிச்சு போனவர் யார், எப்படி எப்படி மறிச்சார், எல்லாம் இருக்கும். அந்த புக்கில் இந்த ஓசிரிஸ்னுடைய மரணம் சம்பவிச்ச விதம் பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு சமயம் எகிப்துல ஓசிரிஸ் இல்ல, வெளியே போயிருக்கிறார் எங்கேயோ. அப்போ ஓசிரிஸ்னுடைய எனிமி, எதிரி ஒருத்தர் எகிப்துக்கு வந்திருக்கிறார். அந்த எதிரியினுடைய பேரு செம், என்ன பேரு செம். இவர் யாருடைய எதிரி, ஓசிரிஸ்னுடைய எதிரி செம் வந்திருக்கிறார். இந்த செம் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஓசிரிஸ்க்கு கீழே முக்கியமான பதவிகள் இருந்த 72 தலைவர்களை கூப்பிட்டு வைத்து இந்த ஓசிரிஸ் செஞ்ச எல்லா தப்பு அநியாயங்களும் அவங்களுக்கு விலக்கி காண்பிச்சு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உலகத்துல உயிரோடு இருக்க கூடாது, அவரை நீங்க இருக்கிறதுக்கும் அனுமதிக்க கூடாது, அவரை அழிக்கணும் சொல்லும் பொழுது, இந்த செம் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப நியாயமா இருந்து அதை 72 தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு ஓசிரிஸ் மறுபடியும் எகிப்துக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தை 14 துண்டாக்கிட்டு அதைய எகிப்து முழுக்க பரவ வச்சிட்டாங்க. என்ன அர்த்தத்துலன்னா, இந்த மாதிரி ஓசிரிஸ் மாதிரி யாராவது கிரியை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கும் இதே கதி தாங்கிற எச்சரிப்போட அது எகிப்து முழுக்க போயிடுச்சு. ஆனா இது தெரிஞ்ச உடனே ஓசிரிஸ்னுடைய தாய் மனைவி ஈசிஸ் ரொம்ப அழுதுட்டு, அப்புறம் எங்க எல்லாம் ஓசிரிஸ்னுடைய அந்த சரீர துண்டுகள் இருந்துச்சோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அங்க எல்லாம் ஒரு கோயில் அவங்க உண்டு பண்ணினதாக பார்க்கணும். ஆனா யார் இந்த செம், ஓசிரிஸ்னுடைய விரோதி, பைபிள்ல அவர் வந்துட்டு யார் வராங்க பேரு, ஷேம். செம் ஷேம் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம், த அப்பாயிண்டட் ஒன், நியமிக்கப்பட்டவர். செம் ஷேம், நியமிக்கப்பட்டவர். சோ இந்த ஷேம் இந்த நிம்ரோத்தினுடைய மரணத்துக்கு காரணமானவர். சோ அப்போ எகிப்துல இருக்கிற நல்ல ஜனங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, செம்மு தான் நியமிக்கப்பட்டவரு, நல்லவரு. அவர் வந்துட்டு அந்த உண்மையான கடவுளுடைய சக்தினால இந்த ஓசிரிஸ்னுடைய தலைவர்களையே கீழ்படிய வச்சு அவங்க மூலம் அவரை கொலை பண்ணிட்டாரு. அதாவது இவருடைய தன்னுடைய வார்த்தைகள்னால இவைகள் எல்லாமே தனக்கு சாதகமாக்கி கொண்டு அந்த நிமுரோத் என்ற தீமையான ஒரு அரசனை கொலை பண்ணிட்டார் அப்படிங்கறது எகிப்தியர்கள் அந்த எகிப்தியர்களுடைய நம்பிக்கையாக அங்க இருக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ ஆனா இது நாம பார்க்கிறோம் என்ன ஆச்சரியம்னா அந்த செம் ஷேம் என்று அங்க சரித்திரத்தில் வருவதை நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா ஓசரிஸ் நிமுரோதனுடைய ஆட்களே கதையை வேற மாதிரி திருப்பிட்டு இன்னைக்கு அந்த கதை கூட உலகம் முழுக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஓசரிஸ்னுடைய அடியார்கள் சீஷர்கள் நம கடவுள் நிமுரோத் அதோனி, அதாவது இல்ல அதோனி எஸ் அதோனிஸ் பைபிள்ல கூட அதோனின்னா என்ன பாக்குறோம் த மைட்டி ஒன் வல்லமை உள்ளவன். சோ நம்ம கடவுள் நிம்ரோத் அதோனிஸ் யார் கொலை பண்ணிட்டாங்கன்னா ஒரு தீமையான ஒருத்தர் ஈவில் ஒன் டைஃபோ டைஃபோ தான் அவங்க ஷேமுக்கு அங்க சொல்றாங்க. ஷேம் தீமையான ஈவில் ஒன் டைஃபோ நம்ம கடவுள் நிம்ரோத் அதோனிஸ் கொலை பண்ணிட்டாங்க. இந்த அதோனிஸ் யாரு அப்படின்னா அவருக்கு இன்னொரு பேர் தமுஸ். தமுஸ் வசனங்கள் ஆரம்பத்துல நாம அங்க படிச்சோம் இந்த அதோனிஸ் அதோனிஸ் யாரு இங்க இங்க தமுஸ் இப்ப சொன்னோம் அதுக்கு முன்னால யார் சொன்னோம் அதோனிஸ் யாரு ஓசிரிஸ். ஓசிரிஸ் யாரு நைனஸ். நினஸ் யாரு நிம்ரோத். நிம்ரோத் தான் நினஸ், நினஸ் தான் ஓசிரிஸ், ஓசிரிஸ் தான் அதோனிஸ், அதோனிஸ் தான் தமுஸ், தமுஸ் தான் நிம்ரோத். அந்த தமுஸ் தான் வசனங்களை பாக்குறோம். அந்த ஸ்திரீகள் யாருக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க தமுஸ்காக அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எகிப்துல தமுஸ் அந்த ஓசிரிஸ்க்கு இன்னொரு பேர், அதோனிஸ் இன்னொரு பேர். சோ இப்ப இந்த அதோனிஸ் அதாவது நிம்ரோத இந்த ஷேம் டைஃபோ ஈவில் ஒன் வந்து கொலை செஞ்சுட்டாரு அப்படிங்கறத அவங்க எப்படி சித்தரிச்சிருக்கிறாங்கன்னா எகிப்து எகிப்துல தீமைக்கு அடையாளம் வந்து பன்றி. சோ அந்த பன்றிக்கு என்ன இருக்கும் காட்டு பன்றிக்கு பல்லு டஸ்க் இருக்கும். சோ இந்த ஷேம் தன்னுடைய வாயின் வார்த்தைகள்னால வல்லமையினால அந்த 72 தலைவர்களை தன் வசப்படுத்தி நிம்ரோத கொலை பண்ணிட்டதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷேம் அதாவது ஈவில் ஒன் அவங்களை பொறுத்த வரைக்கும் யாரை பொறுத்த வரைக்கும் நிம்ரோதனுடைய ஆட்களை பொறுத்த வரைக்கும் தீமையானவர் பன்றி அவருடைய வாயின் வல்லமை அந்த பண்ணுனால எங்க கடவுளை கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஷேமுக்கு அடையாளமா எதை வச்சிருக்கிறாங்கன்னா காட்டு பன்றி அவங்க வச்சிருக்கிறாங்க. அது இன்னைக்கு இந்தியாவில கூட ஒரு கடவுள். ஆனா இது வாடம் ஆராய்ந்து பார்த்த சகோதரர் ரொம்ப பயங்கரமான வார்த்தை சொல்றோம். இன்னைக்கு இந்த இந்த நம்பிக்கையினால எத்தனையோ இடங்கள்ல தீமைய வெட்டி கொள்ற மாதிரி பன்றிய என்ன பண்றாங்க பலி கொடுக்கறாங்க. ஆனா அந்த பன்றிய பலி கொடுக்கறது எல்லாமே எதுக்கு அடையாளம்னா ஷேம் இருந்து நிந்திக்கிற ஒரு வார்த்தை. ஆனா ஷேம் தேவனால அங்கீகரிக்கப்பட்டவர், நன்மைக்கு பக்கமே நின்றுட்டு இருந்தவர். ஆனா இன்னைக்கு அதைய வந்துட்டு இந்த சாத்தானுடைய தந்திரங்களை மாற்றி அமைச்சிட்டு ஆனா வந்துட்டு பாருங்க ஷேம்னால கொல்லப்பட்ட நிம்ரோத எல்லாருமே கடவுளா அங்க வந்தாங்க. இப்ப நம்ம பார்த்த இடங்கள் எல்லாம் கடவுள் யாருன்னா நிம்ரோத். இந்த நிம்ரோத்துக்கு தீமை செஞ்சதுக்காக அந்த பன்றி அவங்க வெட்டுறாங்க. பட் ஆக்சுவலி பன்றி வந்துட்டு அவங்க யாருக்கு சூட்டிருக்கிறாங்கன்னா நிம்ரோத கொன்ன ஷேமுக்கு. அங்க பாருங்க தஸ் த ரைட்டியஸ் ஷேம் blessed by Jehovah has been stigmatized and misrepresented in all the heathen religions of the world. So devanala angikarikapatta needimana endra shame oru nalla manushana endra shame inda janangal nala ulagam mulukku thavaraga kanvikapattirukkar. Adhe samayathila the idol and idolatrous nimrod vigrahathukkella aarambham aayirucha inda nimrod உண்மையான கடவுள் போல அங்க இருக்கிறார். இது சாத்தானுடைய தந்திரம். ஏன்னா அவர் தான் பண்ணுவார் நன்மை தீமை என்றும் உண்மைய பொய் என்றும் அங்க காண்பிக்கிறவர். பட் ஏற்ற சமயத்துல இந்த விஷயங்கள் மாற்றி போடப்படும். கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் அங்க நம்ம அது நம்பலாம் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மாதிரி நடந்திருக்குது சகோதர சகோதரிகளே. இந்த ஓசிரிஸ் மரணத்துக்கு அப்புறம் ஈசிஸ் அதாவது செமிராமிஸ் ரொம்ப நஷ்டமாயிட்டான். ஏன்னா ராஜா ராணி போல இருந்தாச்சு. நிம்ரோத் மறிச்சிட்டாங்க, இவங்களுக்கு எல்லா அந்தஸ்தும் போயிடுச்சு. ஆனா அந்த பெண் பத்தி பேசும்போது சரித்திரத்துல சாதாரண பெண்மணி இல்ல, பயங்கர ஆம்பிஷன், பேராசை, பயங்கரமான துர்க்குணம் நிறைஞ்ச பெண். அவங்க அருமையா ஒரு திட்டம் தீட்டினாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டாங்க, நிம்ரோத் செத்து போயிட்டாரு என் மகனு, அவர் யாரு தெரியுங்களா, அவர் தான் வாக்கு தத்தம் பண்ணிட்ட சீட் ஆஃப் தி உமன் அப்படின்னா ஸ்திரீயின் வித்து. இங்க உங்களுக்கு வந்த எல்லா தீமைகளையும் தன் கால்னால நசுக்குன அந்த ஸ்திரீயின் வித்து நிம்ரோது. அப்படி நசுக்கும் போதே அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த சர்பம் வந்து அவருடைய குதிங்கால என்ன பண்ணும், கடிக்கும். அதனால் அவர் மறிச்சிட்டார். சோ அந்த சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து தான் இந்த நிம்ரோத்து. எப்படி இது அவங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் சகோதர சகோதரி. நம்முடைய முற்பிதாக்கள் இரண்டாம் உலகத்தில் அவங்கள் பிரவேசிக்கும் போது அவங்களுக்கு ஏதேனுடைய சம்பவங்களும் ஏதேன்ல தேவன் சர்பத்துக்கிட்ட கொடுத்துட்ட அந்த சாபமும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. இது ஏதேன்ல இருந்து அப்படியே இந்த நம்பிக்கை மனுஷங்களுடைய இருதயத்துக்குள்ளாங்க இருந்துச்சு. அது அந்த இரண்டாம் உலகத்தின் ஜனங்கள் கிட்ட கூட ஓரளவுக்கு இந்த எண்ணங்கள் அங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட், ஜனங்களுக்கு இருதயத்துல எப்போதுமே தேவன் மேல ஒரு பயபக்தி, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. ஆனா மனுஷனுடைய இருதயம், ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்க எடுங்க, அது எரேமியா 17:9. எரேமியா 17:9.
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய்
பாருங்க, மகா கேடுள்ள இருதயம். சோ ஜனங்களுக்கு இந்த முர்பிதாக்கள் வாயிலா இந்த ஸ்திரீயின் வித்து பற்றின நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா அவங்க இருதயமோ கேடுள்ளதா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, சாத்தானே அவர் என்ன நினைச்சிருந்தார்னா தேவன் கிட்ட, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்போ அவரை இந்த ஜனங்கள் தன்னை வணங்கும்படியாக ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் டாக்டரின் அந்த இடத்துலயே அங்க கொண்டு வரா, ஒரு பயங்கரமான டூப்ளிகேட். என்னன்னா உண்மையான ஸ்திரீயின் வித்து மெசாயா, மேசியா. ஆனா அந்த உண்மையான ஸ்திரீயின் வித்துக்கு அந்த இடத்துல நிம்ரோத் செமிராமிஸ் விஷயத்துல ஒரு டூப்ளிகேட் ஸ்திரீயின் வித்து அங்க சாத்தான் அங்க உண்டு பண்ணிட்டான். அதனால இவன் செமிராமிஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த நிம்ரோத கொன்னுட்ட தீயவரை ஒரு சர்ப்பம் மாதிரி செஞ்சு அந்த சர்ப்பத்தை நிம்ரோத் ஈட்டினால குத்தி கொள்ற மாதிரி ஒரு சிலை செஞ்சு அங்க வச்சிருக்கிறாங்க. சோ அதுதான் ஃபால்ஸ் சீட் ஆஃப் தி உமன். அந்த கல்ல ஒரு ஸ்திரீயின் வித்து உண்டு பண்ணிட்டாங்க செமிராமிஸ். என்ன ஆச்சரியம், இன்னைக்கு எந்த மதம் எடுத்தாலும் இந்த விஷயம் கூட நம்ம பார்க்க முடியும். எந்த மதம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பாணியில பார்த்தா அவங்க கடவுள் சர்பத்தை மிதிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்திரீயின் வித்து பற்றின தவறான ஒரு போதனை அவங்களுக்குள்ள இருக்குது. உதாரணத்துக்கு அது கூட நிறைய சொல்லலாம். அதாவது எகிப்துல இந்த மாதிரி ஓசிரிஸ் ஒரு சர்பத்தை மிதிக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம். அதே போல நாம இந்தியாவில எடுத்துட்டா கலியாங்கிறது பாம்பு, கொல்றது வந்து விஷ்ணு அப்படிங்கிற ஒரு என்னென்னமோ சொல்றாங்க அவதார் அது இதுன்னெல்லாம். அதே போல ஸ்காண்டினேவியன் ஒரு தேசம், அவங்களுடைய புராணத்துல பார்த்தோம்னா அவங்க கடவுள் தோர் இவர் வந்துட்டு ஒரு பெரிய சர்பத்தை அங்க நசுக்கி கொள்ற காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே போல கிரேக்கர்கள் எடுத்துட்டா அவங்க புராணத்துல அவங்க கடவுள் அப்பல்லோ அவர் வந்துட்டு ஒரு பாம்பு பேரு பைத்தோ, நம்ம தமிழ்ல கூட மன்னிக்கணும் இங்கிலீஷ்ல கூட மலை பாம்புக்கு என்ன பேர் பைத்தான் சொல்றோம். சோ கிரேக்க பாஷையில் கிரேக்கர்களுடைய புராணத்துல அப்பல்லோ அவங்க கடவுள் பைத்தோவ நசுக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒரு விக்கிரகம் அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அதே போல மெக்சிகன் தேசத்துல அந்த புராணத்துல பார்த்தோம்னா அவங்களுடைய புனித கடவுள் தியோட்டல் காக்கோ தீமான் என்னென்னமோ பேர் இதெல்லாம் நீங்க கேளுங்க, இன்னைக்கு இங்கே விட்டுட்டு போயிடுங்க. சோ ஆனா அது நீங்க புரிஞ்சுங்க, காக்கோ தீமான் டெமன் பிசாஸ். சோ காக்கடீமானா அந்த சர்பமே ஈவில் ஒன்ன அந்த யார் பாக்குறோம் தியோட்டல் கடவுளே நெசுக்கிறது. சோ இந்த ஸ்திரீன் வித் இந்த அது கூட ஒரு டூப்ளிகேஷன் சாத்தான் அங்க செய்து வைத்திருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். இது உலகம் முழுக்க அங்க இருக்குது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இதுல ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க, அந்த தாய் மகன் வணக்கம் அந்த விக்கிரகம் தான் எங்க இருந்துச்சுன்னா எசேக்கியல் நாள்ல இஸ்ரேலுக்குள்ள இருந்துச்சு. இஸ்ரேல் சின்னங்களே அந்த தாய் மகனுடைய விக்கிரகத்தை வச்சுதான் வணங்கியிருக்கிறாங்க. அதாவது தாய் ஸ்திரீ மகன் ஸ்திரீயின் வித்து. ஆனா சாத்தான் உண்டு பண்ணினது நிம், அதாவது செமிராம் இஸ் நிம்ரோத் அப்படிங்கிற அந்த விக்கிரகம் இஸ்ரேல இருந்திருக்கு. அதுதான் எசேக்கியல் 8:3 சொல்றோம், வசனத்துல வாசிக்கிறோம்.
கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமையிலே பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின்
வாசல் எந்த திசைக்கு இருக்கு? வட திசை. அதை நீங்க மைண்ட்ல வைக்கணும். வட திசைக்கு எதிரான வாசல்ல இருந்துட்டா
உள்வாசலின் நடையிலே விட்டார்.
எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் தேவன் எப்படி சொல்றான், பார்த்தா எரிச்சலா எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். ஆக்சுவலா தேவன் வாக்கு பண்ணிட்டாரு உண்மையான ஸ்திரீன் வித்து, ஆனா அது யார அழிக்கும்? சாத்தான். இது யாருக்கு எரிச்சல்? சாத்தானுக்கு எரிச்சல். சாத்தான் என்ன பண்றாருன்னா அப்படியே ஒரு கவுண்டர் ஃபிட் வைக்கிறார். இல்ல அந்த ஸ்திரீன் வித்து நிம்ரோத் அப்படி அந்த அந்த உண்மையான அதாவது இந்த மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய ரட்சகர் அந்த ஸ்திரீ நித்து அவரை அசிங்கப்படுத்தி அதாவது டூப்ளிகேட் பண்ணி ஜனங்களை திசை திருப்பிற்கு உண்டு போயினது இன்னொரு ஸ்திரீ நித்து பொய்யான அந்த செமிராமிஸ் நிம்ரோத். இதுதான் தாய் சேங்கிற அந்த விக்கிரகத்துல இஸ்ரேலுக்குள்ள இருந்திருக்கு. தேவன் அது பார்த்து எரிச்சல் பட்டாங்க சொல்றார். அந்த பார் அந்த விக்கிரகம் பார், என்ன விக்கிரகம் தெரியுமா, அது என்ன மீனிங் தெரியுமா, இது யார் உண்டு பண்ணிட்டாங்க, எந்த கோணத்துல உண்டு பண்ணிட்டாங்க, அதையும் போய் என்னுடைய ஜனம் அவங்களுக்கு நடுவுல வச்சுட்டு இருக்கிறாங்க, எடுத்து போடாது. எசேக்கியல் கேட்டாங்க தேவன் அங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு. எசேக்கியல் காலம்லாம் ரொம்ப பின்னால், பட் நிம்ரோத் செமிராமிஸ் காலம் எல்லாம் ரொம்ப முன்னாள். அதுக்கு முன்னாலே இது எகிப்துல இருந்து பாபிலோன்ல இருந்து எகிப்துக்கு வந்து அசீரியா போய் அப்படியே எங்க வந்திருக்குது, பக்கத்துல இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்க போது தேவன் பார்த்துட்டாதே ரொம்ப கடிஞ்சு கொள்ற வார்த்தை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஏன்னா தேவன் வசனங்களை சொல்லிட்டாரு, என்னென்று உங்களுக்கு வேற தேவன் வேண்டாம், எந்த விக்கிரகம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஏற்படுத்த கூடாது. ஆனா அந்த மதர் அண்ட் த சன் ஈசிஸ் அண்ட் ஓசிரிஸ் அது அவங்க பண்ணிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இந்த நிம்ரோத் மரணத்துக்கு பின்பு கடவுள் ஆக்கப்பட்டுட்டார். எப்படி கடவுள் ஆக்கப்பட்டுட்டார்னா இந்த செமிராமிஸ் பயங்கரமான தந்திர வேலைகள் செஞ்சாங்க. நமக்கு தெரியும் உலகத்துக்கு இந்த மந்திர தந்திரங்கள் இந்த அமானுஷ்யமான வேலைகள் அறிமுகப்படுத்தின தேசம் கல்தேயர். டேனியல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, இந்த சொப்பனத்துல கூட கல்தேயர் எல்லாம் யார் கூப்பிட்டு வந்து நிறுத்தினாரு, நேபுகாத் நேச்சர் சொப்பன கண்டவன் கல்தேயரை கூப்பிடுங்கப்பா, மெஜிஷியன்ஸ் வருது கல்தேயர். நிறைய குரூப்ஸ் இருந்துச்சு அந்த அந்த கல்தேயர் தேசம் வேற எதுவும் இல்ல, பாபிலோனுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சோ அப்ப இங்க இருந்து தான் அந்த மந்திர தந்திரங்கள் இந்த தீய சக்தினால செயல்படுற விஷயங்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகம் ஆச்சு. அந்த பாபிலோனை உண்டாக்குனதே யார் பாக்குறோம், நிம்ரோத். உண்மையா ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இவைகளுக்கு அத்தனைக்கும் காரணம் யார் தான், நிம்ரோத். ஆனா நிம்ரோத் மறைச்சதுக்கு அப்புறம் அவங்க மனைவி தாய் செமிராமிஸ்க்கு அத்தனை மந்திரமும் தெரிஞ்சதுனால அவங்க அதையெல்லாம் வச்சுட்டு ஒரு வினோதமான நம்பிக்கையை ஜனங்களுக்குள்ள உண்டாக்கலாம். என்னன்னா நிம்ரோத் மறைச்சிட்டாரு, பட் அவர் தான் ஸ்திரீன் வித்து. அவர் மறைச்சாலும் மறைச்சதுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்து கடவுளாக மாறிட்டாருங்கிற அந்த நம்பிக்கைய அவங்க கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வருவதற்கு ரொம்ப ரகசியமான வேலைகள் செய்துட்டாங்க. ஏன்னா இந்த மந்திர தந்திரங்களை எல்லாம் வச்சு அவரை உயிரோட கொண்டு வர மாதிரியான ஏற்பாடுகள் செய்யணும்னா கூட அவங்களுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா நிம்ரோத்தையே கொலை செஞ்சவங்க இவங்களை கூட என்ன பண்ணிடுவாங்க. சோ அந்த பயத்தினால ஹிடன் பிளேஸ் ரொம்ப மறைவான சூழல் மத்தியில இந்த மாதிரி சடங்காச்சாரியங்கள் எல்லாம் பண்ணி அவர் எழுப்புறதாக ஒரு கற்பனை ஒரு ஒரு நம்பிக்கையை ஜனங்களுக்குள்ள அங்க உண்டு பண்ணிட்டாங்க. ஆனா ரொம்ப 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 டாக்டிக்கலா பண்ணாங்க. இந்த விஷயம் பத்தி இந்த விஷயத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சு பார்க்கணும் உயிரோட வந்த நிம்ரோதை பார்க்கணும்னு சொன்னா அவங்க முதல்ல சில வாக்குறுதிகள் கொடுக்கணும். இந்த விஷயத்தை நாங்க யார் யாருக்கும் அவுட் பண்ண மாட்டோம், இங்க நாங்க பார்க்கறது இங்க சம்பவிக்கிறது, அவங்க வாக்குறுதி கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு சில ஹோலி ஆயில் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா சில பரிசுத்தமான எண்ணெய்கள் அவங்களுக்கு வழங்கப்படும். ஆக்சுவலா அந்த எண்ணெய்கள் அவங்க உடம்புல போகும்போது கூட வாயின் வழியா போகும்போது கூட அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான போதை அங்க உண்டு போலும். அதாவது அவங்களுடைய சுயநினைவை இழக்க வச்சிருக்கும், அவர்கள் ஒரு மாதிரி ஸ்டேட்ல இருப்பாங்க, யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோல் இருப்பாங்க. இப்படி இவங்க இருக்கும் போது விதவிதமான மியூசிக்கு விதவிதமான காட்சிகள் அவங்க கண்ணு முன்னாடி, அவர்கள் வேற எங்கோ இருக்கிற மாதிரி ஒரு தோரணை உண்டு பண்ணி அப்படியே பயத்தின் உச்சிக்கு அவர்களுக்கு போகும்போது திடீர்னு ஒரு ரூபம் அவங்களுக்கு முன்னாடி உருவாகிறது. சோ அதுதான் நிம்ரோத் மரணத்திலிருந்து வெளியில வந்துட்டாருங்கிற காட்சி அவங்களுக்கு காண்பிக்கப்பட்டு இது அப்போ இருந்த ஜனங்களுக்கு எல்லா இடத்துக்குமே அதை பரவ வச்சுட்டாங்க. சோ இப்படித்தான் அந்த நிம்ரோத் அவர்கள் ஒரு பெரிய கடவுள் ஆக்கிட்டு எல்லா கடவுளுக்கு மேலான கடவுளுங்கிற பட்டம் எல்லாம் அவருக்கு அங்க கொடுத்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள், இதெல்லாமே எகிப்துல அங்க ஓசிரிஸ் விஷயத்துல அங்க நடந்து முடிஞ்சது. எகிப்து விட்டுட்டு இன்னும் ஒரே ஒரு தேசம் பார்க்கலாம், அதுக்கு மேல எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல. சகோதர சகோதரிகளே, கிரேக்க புராணம் எடுத்துட்டோம்னா அங்கே கூட கடவுள் பாக்கஸ், BACCHUS. கிரேக்கத்துல பார்த்தோம்னா இந்த பாக்கஸ் இவரு தான் கிரேக்க கடவுள். பாருங்க இவரு கூட நிம்ரோது கூட தொடர்பு உடையவரா இருக்கிறார். ஏன்னா இந்த பாக்கஸ் கடவுள் அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா இவரு வேற ஒரு காஸ்டியூம்ல இருக்கிறாரு. கிரேக்கல ஒரு புள்ளிமானுடைய தோல் உடுத்திட்டு அங்க இருக்கிறார். புள்ளிமானுடைய தோல், இதுக்கும் சிற்பையின் தோலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதுவும் தோல் புள்ளி, இதுவும் தோல் புள்ளி. ஆனா அது யார் உடுத்திருந்தா? எகிப்துல ஓசிரிஸ் உடுத்திருந்தார், அடையாளப்படுத்திச்சு வேட்டைக்காரனாகிய நிம்ரோத் தான் ஓசிரிஸ். கிரேக்கில் பேக்கர்ஸ் பார்த்தோம்னா இந்த புள்ளிமானுடைய தோல் போட்டு எடுப்பாங்க. கிளியரா இது கூட அங்கே காமிக்குது, நிம்ரோத்து தான் பேக்கஸா கிரேக்க புராணத்தில் அங்க இருக்கிறாங்க. ஆனா இது இன்னும் கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா பேக்கஸ்ங்கிற வார்த்தை அதனுடைய அர்த்தம் வந்து அழுகை, அழுகை. பேக்கஸ் சங்கீதம் 84:6 உதாரணத்துக்கு வாசிங்க. சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகை எபிரேய வார்த்தை பாக்கா, BAKHA பாக்கா. சோ அழுகை எபிரேய வார்த்தை பாக்கா, அழுகை தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகுது பைபிள்ல பாக்கஸ் கூட அழுகை தான் அந்த வார்த்தை. ஏன் அப்படின்னா இந்த பாக்கஸ் கடவுளுக்கு கிரேக்க தேசத்துல ஒரு பண்டிகை ஏறெடுக்கிறாங்க. அந்த பண்டிகையில என்ன பண்றாங்கன்னா ஒரு புள்ளிமானை எடுத்து துண்டு துண்டா வெட்டுறாங்க. வெட்டி வச்சுட்டு உட்காந்து பெண்கள் எல்லாம் ஒரே அழுகை இவங்க அங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படியே காண்பிக்குது நிம்ரோத்தை இப்படித்தான் வெட்டிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க, அந்த துக்கத்துக்கு அவங்க அழுகிறது. எங்க இது நடக்குதுன்னா கிரேக்க தேசத்துல இது நடக்கிறது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இந்த அழுகை தான் எசேக்கியல் 8:13-14 இஸ்ரேல் ஸ்திரீகள் செஞ்சாங்க. எசேக்கியல் 8:13-14
பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பார் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள்.
தம்மூஸ்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள், இந்த தம்மூஸ் தான் நமக்கு தெரியும் ஓசிரிஸ், ஓசிரிஸ் தான் நினஸ், நினஸ் தான் நிம்ரோத். ஆனா இந்த தம்மூஸ்காக இவங்க அழுகிற விஷயம் அங்க கிரேக்கில பார்த்தோம்னா பேக்கஸ்காக ஸ்திரீகளே அங்க அழுகிறாங்க. சோ எல்லாமே நம்ம பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே, ஆதி ஆகமத்துல இரண்டாம் உலகத்தின் துவக்கத்துல பார்த்துட்டு அந்த நிம்ரோத் கேரக்டர் அங்க ரொம்ப உறுதியா எல்லா புராணங்களையும் நம்ம நம்ப தகுந்த படிக்கு அங்க இருக்குது என்று பார்க்கிறோம். சோ அப்போ இது கிரேக்கில அங்க இருந்துச்சு என்று நம்ம பார்க்கிறோம். சோ அந்த நிம்ரோத் அல்லது நினஸ் அல்லது ஓசிரிஸ் அல்லது பேக்கஸ் இன்னும் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமா இருக்கிற இந்த கடவுள்கள் எல்லாமே இந்த நிம்ரோத்துக்கு ரொம்ப அருமையா அங்க தொடர்பு இருக்கிறது பார்க்கிறோம். சோ இவர் தான் அவங்களுக்கு கடவுள், அவங்களுக்கு ரட்சகரு, மறிச்சாலும் உயிரோட வந்தவரு, மறிச்சு போனவங்களே உயிரோட கொண்டு வரவரு என்கிற நம்பிக்கை எல்லாம் ஜனங்களுக்கு இருந்துச்சு. பாருங்க இந்த ஓசிரிஸ் எகிப்துல மறுச்சதுக்கு அப்புறம் அவர் மீண்டும் கொண்டு வருவதற்கு அவருடைய சரீரத்தை எல்லாம் கூட்டி வச்சு ஏதோ மந்திர தந்திரங்கள் எல்லாம் செஞ்சு சில மூலிகை எல்லாம் பயன்படுத்தி அவர் மீண்டும் எழுப்புனாங்க. இதுதான் எங்க நடந்துச்சு, எகிப்துல. சோ தங்கள் கடவுள் மறுச்சாலும் மறுச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளின் மூலம் மீண்டும் உயிரோட வந்தது ஜனங்கள் எப்படி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு தான் இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எகிப்துல என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பெஷல் விஷயம் மறுச்சு போனவங்களுக்கு மம்மிபிகேஷன் இப்படித்தான் எகிப்துக்குள்ள அங்க உருவாயிடுச்சு. மறுச்சு போனா மீண்டும் என்ன திரும்பி உயிரோட வந்துடலாம். ஆனா என்ன வேணும், அதுக்கு மறித்தவங்களுடைய சரீரம் வேணும். என்ன பண்ணணும், அதை மூலிகையெல்லாம் வைத்து அதை மம்மியாக்கி பதப்படுத்தி அப்படியே வச்சிருக்கணும். எப்படி இந்த மம்மிபிகேஷன் எகிப்துல வந்துச்சு, அது உலகத்துக்கே ஒரு பெரிய அபூர்வமான விஷயம். ஆனா ரொம்ப ஆச்சரியம், எவ்வளவு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சரீரம் இன்னைக்கு கூட நமக்கு கண்ணு முன்னால இருக்குது, பிரைமேட் ஸ்கூல்ல இருக்குது. ஆனா இந்த மம்மிபிகேஷன் ஆக்சுவலா எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா நிம்ரோது உயிரோட எழுப்பப்பட்டதாக நம்புகிற சம்பவத்துல இருந்து இவர்கள் அங்க எடுக்கிறாங்க மம்மிபிகேஷன். சோ இப்படி சகோதர சகோதரிகளே ஒரு சிலதாக இன்னைக்கு பேச முடியும். அதாவது இப்படி ஒரு பழக்கம் இருக்கு, அங்க அப்படி ஒரு வணக்கம் இருக்கு, இப்படி இங்க ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து பைபிள்ல வைக்கும் ஒரு வேலை முயற்சி பண்ணினா மற்ற விஷயங்கள் கூட அதே போலத்தான் ஓடும். சோ அதன் மூலம் ரொம்ப அருமையான ஒரு உண்மை நமக்கு வெளியாகுது, எகிப்தியர்களுக்குள்ள மனம் திரும்புதல்ங்கிற வார்த்தையே இல்லைங்களா, பாவம் எல்லாம் ஒண்ணு இல்ல, வாழ்ந்தியா செத்து போனியா கவலைப்படாத மறுபடியும் என்ன பண்ணிடலாம் உயிரோட கொண்டு வந்துடலாம். என்ன அழகா சொல்றாங்கன்னா எகிப்து பாஷையில புதிய ஏற்பாடு எழுதும் போது என்ன வார்த்தை, ஒரு புதிய ஏற்பாடு என்ன வார்த்தை இருக்குது, மனம் இருக்குதா இல்லீங்களா, அதுதான் நிறைய இருக்கும் இல்லீங்களா. என்ன கர்த்தரே எல்லாருமே அந்த விஷயம் மனம் திரும்புதல் பத்தி, ஏன்னா பாவிகள் பாவிகள் உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும். சோ இந்த மனம் திரும்புதல் வார்த்தை புதிய ஏற்பாடுல எவ்வளவு இடத்துல இருக்குது, எகிப்துல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் போது எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா எகிப்து பாஷையில மனம் திரும்புற வார்த்தையே அவங்க கிட்ட இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரேக்ல இருக்க அந்த வார்த்தையை அப்படியே போட்டுட்டாங்க. சோ இந்த அளவுக்குன்னா அந்த ஜனங்களுக்குள்ள மனம் திரும்புதல் பற்றி நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர்கள் வணங்கின கடவுள் நிம்ரோத்து அவர் அப்படியே எழுந்தது அதை அப்படியே அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. சோ இதே தான் சகோதர சகோதரிகளே இந்த நிம்ரோத் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கிட்ட கூட அங்க இருக்குது. உதாரணம் பாருங்க, இந்த பொய்யான மேசியா இந்த நிம்ரோத் இந்த ஸ்திரீயின் நிமித்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா பைபிள்ல என்னாகமம் மன்னிக்கணும் நியாயாதிபதிகள் 8:33 இந்த எகிப்தியர்கள் மற்ற அந்நிய ஜனங்களே இப்படியாக நிம்ரோத ஸ்திரீயின் நிமித்தாக மேசியாவா பொய்யாக அவர்கள் விசுவாசிச்சாங்க இல்லைங்களா, அந்த பொய்யான மேசியாவாகி அந்த நிம்ரோத் ஓசிரிஸ்க்கு என்ன பேர்னா 8:33
கிதியோன் மரித்த பின் இஸ்ரேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்தார்கள்.
பாகால் பேரீத் பாகால் பேரீத் தான் இந்த நிம்ரோத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கிதியோனுடைய மரணத்துக்கு அப்புறம் தொழுதுட்ட அந்த பாகால் பேரீத்து வேற யாரும் கிடையாது, தி ஃபால்ஸ் மெசாயா நிம்ரோத். என்ன இருந்துச்சு பழக்கம், எகிப்துல கிரேக்ல இன்னும் பக்கத்துல அங்க பரவி இருந்தது, இஸ்ரேலுக்குள்ள கூட அங்க வந்தது என்று பார்க்கிறோம். சோ இவரு கொலை செய்யப்பட்டு மறுமறிச்சு மறுபடியும் உயிர் தழுந்து வந்த அந்த ஒரு பிறப்பு, அந்த உயிர் தழுந்ததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கடவுளாக மாறினது. அதேதான் இந்த முக்கியமான ராஜ்யங்கள்ல ரோம் பாபிலோன் கிரேக்ல எல்லாம் விசேஷமான பண்டிகையா ஜனங்கள் கொண்டாடுவாங்க. நிம்ரோத்தினுடைய மரணம் உயிர்த்தெழுதல அவர் கடவுளாக மாறினதாக நம்பிட்டு கொண்டாடுவாங்க விசேஷமா December 25th அந்த பண்டிகை. சோ நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த December 25th கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவின் பிறப்போடு பேசப்படுது. பட் தேவனுடைய கிருபையில தேவனுடைய வார்த்தை அறிஞ்ச ஜனங்களா நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசுவின் பிறப்புக்கும் December 25th எந்த சம்பந்தம் இல்ல. பட் எப்படி அது அவருடைய பிறப்பு ஆயிடுச்சு, ஏன்னா இந்த ராஜ்யங்கள்ல பாபிலோன், ஈஜிப்து, கிரேக்கு, ரோம், இங்க எல்லாமே இந்த நிம்ரோத், செமிராமிஸ், தாய் செய் வணக்கம், அதே சமயத்துல அந்த ஸ்திரீயின் வித்து வணக்கம், ஃபால்ஸ் ஸ்திரீயின் வித்து வணக்கம், எல்லா பக்கமும் இருக்கும் போது இவருடைய அந்த உயிரோட வந்த சம்பவத்தை நினைவுபடுத்துறதுக்கு டிசம்பர் 25 அவருடைய பிறப்பாக கொண்டாடுவாங்க. போப், போப் மார்க்கம் சபை மேல ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் பார்த்தாங்க, இந்த ராஜ்யங்கள் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட என்ன பண்ணணும், நாம கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வரணும்னா இப்ப அவர்கள் விமரிசையா கொண்டாடுற அந்த அந்த ஒரு பண்டிகை, அதை எதனுடைய பண்டிகையா வச்சிடலாம், யாருடைய பண்டிகையா வைப்போம், கிறிஸ்துவினுடைய பிறப்பாக நாம அங்க அறிவிப்போம், அப்படித்தான் அறிவிச்சுட்டாங்க. சோ ஆக்சுவலா டிசம்பர் 25க்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல, ஆனா அது சபையை பலப்படுத்தவும் அந்நிய ஜனங்களை, அந்நிய தேவர்களை வணங்கிட்டு இருந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதுக்கும் அந்த அந்நிய தேவர்களை வணங்கும் விதமாக அவர்கள் கொண்டாடிட்டு இருந்த டிசம்பர் 25 போப் மார்க்கம் கிறிஸ்துமஸ் ஆக அங்க மாற்றிச்சு. சோ இப்படித்தான் அந்த சம்பவம் வந்துச்சு. அதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் அந்த லெவலுக்கு கொண்டாட மாட்டோம், நமக்கெல்லாம் டிசம்பர் 25 தான், ஆனா கிறிஸ்துமஸ் ஈவ் இருக்குது, கிறிஸ்துவ அந்த கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய நாள் வெளிநாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு கட்டை இருக்கு, ஒரு மரத்தினுடைய கட்டை, யூல் லாக் அப்படிங்கிற ஒரு மரம், அதனுடைய கட்டைய துண்டு துண்டா வெட்டி அக்னியில போட்டுடுவாங்க. அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் அந்த ஒரு சிர் ட்ரீ இருக்கும், அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும், பச்சை பசைன்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதுல சில டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பாக்கிறோம் இல்லைங்களா, உருண்டை உருண்டை, முக்கோணம் முக்கோணம், லைட்ஸ், இதெல்லாம் கிஃப்ட். ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, இது அந்த நிம்ரோதனுடைய பிறப்பை அவர்கள் கொண்டாடின விஷயத்துல இருக்கும். அந்த கட்டையை வெட்டி போட்டது மாதிரி தான் நிம்ரோத கொலை பண்ணாங்க. ஆனா அப்படி மறுச்சாலும் அவர் மீண்டுமே உயிரோட வந்துட்டு எவர் லாஸ்டிங் அப்படின்னா நித்திய நித்தியத்துக்கும் இருக்கிறார். அதனாலதான் எவர் கிரீன் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ அங்க வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அதோட என்ன கொடுக்கிறார், சில கிஃப்ட் பிளஸிங்ஸ் கூட நிம்ரோத அங்க தருகிறார். சோ இதுதான் அங்க அந்த அந்த த்ரீ விஷயத்துல இருக்கு. பட் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த மகா பாபிலோன்னால இன்னைக்கு சபைகளுக்குள்ள வந்து இன்னைக்கு ஜனங்கள் அங்க தப்பாக நடக்கிறதுக்கு காரணமாயிருக்குது என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, சின்ன ஒரு பாயிண்ட் சொன்னோம்னா, அந்த எகிப்துல ஓசிரிஸ் கடவுளுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, காலை காலை, அதாவது ஆப்பிஸ் புல் அல்லது காஃப், ஒரு காலை தான் ஓசிரிஸ்கான அடையாளம். ஏன்னா காலைக்கு அவங்க பாஷையில என்ன, அசீரிய பாஷையில என்ன அர்த்தம் வருதுன்னா, ரூலர், ஆளுகை செய்றவர். ஏன்னா நிம்ரோத் பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன், காஃப் காலை, அந்த அர்த்தம் கொள்ளுகிற அடையாளம் அவருக்கு அங்க வச்சிருக்கிறாங்க. சிம்பிள், ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் மோசே மலையிலிருந்து வர லேட்டான உடனே கன்று குட்டி செஞ்சாங்க, பக்கத்துல இந்த காலை நிம்ரோதுக்கு அங்க பயன்படுத்த ஒரு விஷயம், இது அப்படியே அங்கிருந்து நாம எடுக்கிறது நாம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக இருந்துச்சு கடைசி பாயிண்ட், அந்த பாகால் அஷ்டரோத் பார்த்து நாம அங்க முடிக்கலாம். சோ இந்த பாகால் அஷ்டரோத், இது அக்னி தேவன், அக்னி தேவதை, சன் ஃபயர் வர்ஷிப். சோ இந்த கல்தேயர் பாஷையில, கல்தேயர் பாஷையில நிம்ரோத், அதுக்கு என்ன பேரு, அவர் செமிராமிஷனுடைய மகன் நிம்ரோத். இது கல்தேயர் பாஷையில இவருக்கு என்ன பேருனா, ஜெரோஸ்தா, ஜெரோஸ்தா. பாருங்க, நிம்ரோத் செமிராமிஷின் மகன், அது கல்தேயர் பாஷையில ஜெரோஸ்தா. ஜெரோனா த சீட், வித்து, ஆஸ்தா உமன், ஜெரோஸ்தா சீடு உமன், த சீட் ஆஃப் தி உமன், ஜெரோஸ்தா ஸ்திரீயின் வித்து நிம்ரோத், கல்தேயர் பாஷையில. ஆனா இந்த ஆஸ்தாக்கு ஸ்திரீங்கிறது அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஃபயர். சோ ஃபயர் போட்டீங்கன்னா, அக்னி போட்டீங்கன்னா, ஸ்திரீயின் வித்தாகிய நிம்ரோத் எதனுடைய வித்தா கூட ஆகிறாரு, அக்னியினுடைய மகன் கூட ஆகிறார். சோ எப்படி இந்த அக்னியின் மகன் ஆகிறாரு? அதுதான் அவர் மரணத்துக்குள்ள போய் மீண்டும் எழுந்து வந்தது. அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அவர் அக்னிக்குள்ள போய் அக்னியில இருந்து அவரு பிறந்து வந்தவர்ங்கிறது கல்தேயர் பாஷையில அவர்கள் இந்த செரோஸ்தாக்கு சொல்றாங்க. சோ சூரிய கடவுளை வணங்கிட்டு இருந்த ஜனங்களுடைய தலைவர் பேரு ஜெரோஸ்தா. அது மாத்திரமில்ல, அந்த ஜெரோஸ்தா வந்து அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு கல்தேயர் என்று சொல்றாங்க. ஜெரோஸ்தா அந்த ஸ்திரீயின் வித்து இல்லாட்டி அக்னியினுடைய புத்திரன், அவர் ஒரு கல்தேயர் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. கிளியர். அந்த ஜெரோஸ்தா வேற யாரும் இல்ல, ஸ்திரீன் வித்து நிம்ரோது, அக்னிக்கு மரணத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாலும் அவங்க பாஷைய நிம்ரோது. அவர் கல்தேயர்ங்கிறது கிளியர், ஏன்னா அவரு தான் பாபிலோனியே உண்டு பண்ணினவர். அதுல ஒரு சின்ன பாட்டு தான் கல்தேயா என்று பார்க்கிறோம். சோ இதெல்லாம் பார்க்க பொழுது இந்த ஸ்திரீ வணக்கமே மன்னிக்கணும், இந்த அக்னி தேவன் வணக்கம், அந்த அக்னி தேவன் கூட எங்க லிங்க் ஆகுதுன்னா இந்த நிம்ரோது கூடயே அங்க லிங்க் ஆகுறது பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, பாருங்க இப்ப இந்த பாயிண்ட் நீங்க கவனிங்க. சோ இந்த ஜெரோஸ்தா இதுக்கு தான் என்ன பேர் சொல்லிட்டாங்கன்னா அக்னி கடவுள். அந்த அக்னி கடவுளுக்கு பேர் தான் பால், இங்கிலீஷ்ல தமிழ்ல பாகால். சோ பழைய ஏற்பாட்டுல வர பாகால் எல்லாம் அந்த அக்னி கடவுள். அது யாரையே தெளிவா குறிக்குதுன்னா இந்த நிம்ரோத்திய அங்க குறிக்குது. நிம்ரோது பாபிலோன் மீதான முதல் ராஜ்யம், அந்த பட்டணமே உண்டு பண்ணார், ராஜா போல இருந்தார். அதனால தான் அவருக்கு இன்னொரு பேரு மோலேக். மோலேக் அப்படின்னா கிங். சோ முத ராஜா யாரு? நிம்ரோத். மோலேக் யாரு? நிம்ரோத். சோ பால் சூரிய கடவுள். என்ன கடவுள்? உயிர்த்து எழுந்ததுக்கு அப்புறம் அவரு சூரிய கடவுள், சூரியனாயிட்டார். பால் பாகால். ஆனா பூமியில அவருடைய பிரதிநிதி ராஜா மோலேக். அதனாலதான் மோலேக்கு பாகால் மேடைய கட்டினாங்க. அங்க இருக்கிற நம்ம நரகம் சப்ஜெக்ட்ல நம்ம அதை காண்பிப்போம் அந்த பிக்சர். அந்த மோலேக் இப்படி வச்சுட்டு அங்க நிற்போம். ஆனா இது வந்து பூமியில நிம்ரோத குறிக்குது. ஆனா அதுக்கப்புறம் உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் பாகால் சூரிய கடவுள். சோ பாகால் மோலேக் அப்படியே எங்க வருதுன்னா இந்த நிம்ரோத்க்கே அங்க வருது. எல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கறாங்க, அவ்வளவு விவரங்களுக்குள்ள போக வேண்டாம். ஒரு அளவுக்கு காண்பிச்சதுக்கு பின்பு எடுத்து வைக்கிறோம், அது புரிவருக்கு போதுமானதாக அங்க இருக்கும். இதை குறிச்சுதான் நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 32:35 வசனம் வாசிக்கிறோம்.
தீக்கணக்க பண்ணும்படி இன்னொருடைய குமாரனின் பள்ளத்தாக்கள் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவையும் பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும்.
மோலேக்குக்காக பாகாலினுடைய மேடை அவர்கள் கட்டினாங்க. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அங்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் தீக்கடக்கம் பண்ணாங்க. தோப்பேத்து, தோப்பேத்துனா என்ன அர்த்தம் வருதுன்னா டேப்ரட்ஸ், ட்ரம்ஸ், தோப்பேத்து. அந்த குழந்தை அக்னியில போடும் போது அழுகும், அந்த அழுக சத்தம் கேட்க கூடாதுங்கிறதுக்காக பயங்கர ட்ரம்ஸ் அடிப்பாங்க. அதுதான் தோஃபே, ட்ரம்ஸ், ட்ரம்ஸ் வருது. சோ இந்த தோஃபேத்து அவர்கள் அங்க பண்ணினாங்க. பாருங்க அது தேவனுக்கு ரொம்ப இஷ்டம் இல்ல, சபிச்சுட்டார் அந்த பள்ளத்தாக்கு அந்த இதையெல்லாம். ஆனா அதை தான் கர்த்தர் இயேசு என்ன ஞாபகப்படுத்துறாங்கன்னா புதிய ஏற்பாட்டுல ஹினோம் பள்ளத்தாக்கு. என்ன அது வருது? என்ன கிரேக்க வார்த்தை? கெஹன்னா. எதுக்கு அடையாளம்? சகலத்துக்கும் காரணம் நிம்ரோத். ஆனா அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்? சாத்தான் இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாரையும் இரண்டாம் மன்னத்துல தேவன் போடப்போற, அந்த இரண்டாம் மன்னத்துக்கு அடையாளமோ அந்த ஹினோமிய அங்க தேவனு அங்க வைக்கிறான். இதெல்லாம் சாத்தான் ஞானத்துல செய்யறாரு. ஆனா அவங்க எல்லாம் அவரையும் அவரோடு கூட சேர்ந்தவர்களையும் இரண்டாம் மரணத்துக்குள்ள அவர் போறது. கர்த்தரே அதை லிங்க் பண்ணி காமிக்கிறார். பள்ளத்தாக்கே அங்க சபிக்கப்பட்ட பள்ளத்தாக்கு என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சகோதர சகோதரிகளே எல்லாம் பார்க்கும் போது இங்க ஓரளவுக்கு சில உண்மைகள் அப்படியே வேதத்தோடு பொருந்தது, சில மித்தாலஜி அந்த புராணங்கள்ல இருக்கிற நம்பிக்கைகள். ஆனா எல்லாமே சாத்தானுடைய மிக பயங்கரமான தந்திரங்களாக ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு வஞ்சனையாக அங்க போயிருக்கு. மெய்யான தேவன், அவருடைய குமாரன், இந்த உலகத்தின் ரட்சகர், இவங்களுடைய அந்த மெய்யான காரியங்கள் எல்லாம் தப்பிதமாக உலகத்துக்கு அறிவிச்சு அந்த அந்த ஜனங்களை தேவனை விட்டு வழிவிலக செய்வதில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு இது ஏற்ற சமயம், ரொம்ப காலமா இன்னைக்கும் கூட உலகத்துக்கு இதெல்லாம் புரியாது. ஆனா இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மறைவானவைகள் எல்லாம் வெளிவரக்கூடிய காலம். இப்ப இந்த ரகசியங்கள் ரகசியமாவே இருந்துச்சு. ரொம்ப எந்த ரகசியம்? பழைய பாபிலோனின் ரகசியம், புது பாபிலோனின் ரகசியம். இந்த ரகசியங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு வெளியாகிற காலம். ஒரு வேளை அந்த கிருபையில தான் இதெல்லாம் தேவன் வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய ஜனங்கள். சோ நிம்ரோத் இப்படி ஆயிட்டாரு, செமிராமீஸ் என்ன நாங்க மரணத்துக்கு பின் அவரையுமே கடவுளாக மாற்றிட்டாங்க. செமிராமீஸ் கூட அந்த செமிராமீஸ் தான் வசனத்துல வாசிச்சீங்க இல்லைங்களா, குவீன் ஆஃப் ஹெவன், வான ராகினி, அவங்க தான் வான ராகினி. அத வந்துட்டு அவங்க திரியா தேசத்துல அவரை அந்த வான ராகினிய, அதாவது செமிராமீஸ எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஆஷ்டரேட், ஆஷ்டரேட், இவங்களுடைய பேர் வந்திருக்கு. பாருங்க இந்த ஆஷ்டரேட்ல இருந்து தான் வந்துடுச்சு ஆங்கில வார்த்தை ஈஸ்டர். நெக்ஸ்ட் ஈஸ்டர், ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறார் ஈஸ்டர் பண்டிகை. அது யாருக்கு ஏறெடுக்கிற பண்டிகை? அஷ்டரோத்துக்கு ஏறெடுக்கிற பண்டிகை. எல்லாமே பாருங்க, அதனாலதான் தேவன் சொல்லிட்டாங்க இதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா பழைய பாபிலோன்ல இருந்துச்சு. அப்படியே ரொம்ப நல்லா எங்க இருக்குது பாக்குறோம், போக் மார்க்கம் அதனுடைய சரித்திரத்துல பாக்குற தேவன் எடுத்துட்டார். நீ சபை இல்ல, மகா பாபிலோன். பாருங்க பழைய பட்டணத்துக்கு என்னதான் பேரு? இவங்க யாராமா? மகா பாபிலோன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல மிக்ஸ் அப் பண்ணி இந்த கள்ள சபைகளை உண்மையான தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து எடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். இவர்கள் மூலத்தான் நட்சத்திரங்களை வழிபடுறது கூட உண்டாச்சு. ஏன்னா உங்களுக்கு எடுக்கல யோகு 38 அதிகாரத்துல ஒரு வசனம் வரும் இல்லைங்களா, அதாவது மிருக சிரீஷத்தின் கட்டுக்களை நீ அவில் பாயோ. சோ நான் சீக்கிரமா அதை சொல்லி முடிக்கிறேன். மிருக சிரீஷம் இப்படி இருக்கும் வானத்துல, இந்த மாதிரி ஒரு வானத்துல ஒரு நட்சத்திரக்கும் நீங்க நைட் இன்னைக்கு பாக்கலாம். இது விண்டர் சீசன் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த முதல் 3 நட்சத்திரங்கள் வரிசையா இருக்கும் வானத்துல, எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 3 நட்சத்திரங்கள் பார்த்துட்டு மேல அப்படியே ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா மேல இருக்கிற ஒரு 5 நட்சத்திரங்கள் தெரியும். இதான் மிருக சிரீஷம். யோகு புஸ்தகத்துல அங்க பேசுற மிருக சிரீஷம் ஆக்சுவலா இதனுடைய உண்மையான ரூபம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹண்டர் வருவார், ஒரு வேடன் வருவார், மிருக சிரீஷம். சோ அந்த வேடன் தான் நிம்ரோத். சோ அப்படித்தான் அவர்கள் சொல்லிட்டு பின்பு இந்த நட்சத்திரங்களை வணங்குற அந்த ஒரு பழக்கம் கூட உலகத்துக்குள்ள அங்க வந்துச்சு. ஏன்னா கிளியரா இருக்கும், இது ஒரு கை, இதுக்கு கீழே இதுக்கு அந்த பக்கம் கூட ஒரு 4 ஸ்டார் இருக்கும், ஒரு 3 ஸ்டார் வரும், இங்க 1 ஸ்டார். அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னா கையில ஒரு வில்லு புடிச்சிருக்கிற மாதிரி அது வரும். சோ இதான் ஓரியன் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க வானசாஸ்திரங்கள்ல. சோ நிம்ரோது தான் அந்த ஒரு கான்ஸ்டலேஷன். அதே சமயத்துல இந்த ராசிகள்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, கன்னி ராசி, அதுதான் செமிராமீஸ் வரும். சோ இதெல்லாமே புராணங்கள். நம்பிக்கையை நம்ம பார்க்கும் போது அப்படியே எங்கேயோ வந்துட்டு இந்த நிம்ரோதனுடைய சரித்திரத்துக்கு கூட அங்க மிக்ஸ் ஆகுறது பார்க்கணும். அதே போலதான் அந்த கடற்கன்னிகள், இல்லாட்டி பாதி மாடு பாதி மனுஷன் கடவுள், இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்குள்ள அங்க தொடருது. இதை நாம வந்து தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. ஆனா உலகத்தின் அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிற அஞ்ஞானிகள் ஜனங்கள் அவங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்கிற பிரகாரமா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வேதத்தோட பார்க்கும் போது கிளியரா தெரியுது இது எப்படி 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 இங்க அங்க போயிருக்குது என்று சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாமே சாத்தானுடைய ஆழங்கள், சாத்தானே ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஏற்படுத்திட்ட வினோதமான காரியங்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தேவனுடைய ஆழங்கள் நமக்கு நல்லா தெரியும். அவருடைய தெய்வீக திட்டம், அவர் அவருடைய குமாரன், அவங்களுடைய பரிசுத்தாவி, அவருடைய வல்லமை எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். என்ன ஆச்சரியம்னா இதெல்லாம் நிம்ரோத் காலத்திலே நடந்துச்சு. எப்படி உலகம் முழுக்க போச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் பாருங்க, பாபேல் கோபுரம் கட்டுற வரைக்கும் உலகம் எப்படி இருந்துச்சு? ஒரே பாஷை, ஜனங்கள் எல்லாம் அங்க இருந்துட்டாங்க பாபேல் கோபுரத்துக்கிட்ட. அவங்களுக்கு யார்தான் தெரியும்னா நிம்ரோத், செமிராமிஸ் தெரியும், நிம்ரோதனுடைய அப்பா கூட தெரியும். அங்கேயே கூட ட்ரினிட்டிக்கான பேசிஸ் ஆரம்பிச்சது. நிம்ரோத்தினுடைய அப்பா நிம்ரோது, அவங்க அம்மா, மூணு பேரும் கடவுள் போல. நெக்ஸ்ட் இந்த மகன் தாய் சேய் கடவுள் வணக்கம், தப்பான ஸ்திரீயின் வித்து நம்பிக்கை, அது சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் இந்த கோபுரம் கட்டும் போது என்ன பண்ணார்? பாஷை தாறுமாறாக்குறார். தாறுமாறு ஆக்கிற போது அந்த பாஷைகளின் அடிப்படையில் ஜனங்கள் என்ன ஆகுனாங்க? உலகம் முழுக்க சிதறி போனாங்க. சோ சிதறி போன ஜனங்கள் மூலம் உலகம் பெருசா வளர்ந்துட்டாலும் சிதறி போனவங்கள ஆரம்பத்தில் எங்கிருந்துதான் போனாங்க? இங்க இருந்துட்டு. யார் தெரியும்? நிம்ரோ தெரியும், அம்மா தெரியும், அப்பா தெரியும், ஈவன் ட்ரினிட்டி கூட முக்கடவுள் வணக்கம் கூட அங்கிருந்தே வரும். சோ ஜனங்கள் எங்க போய் செட்டில் ஆனாலும் சரி, ஆனா அவர்கள் எல்லாம் இங்க இருந்து போறதுனால இங்க இருந்து எடுத்து சென்ற அந்த நம்பிக்கைகள் இன்னைக்கு உலகம் முழுக்க அங்க நம்ம பார்க்க முடியுது என்று நாம அங்க பார்க்கிறோம். அப்போ இது இன்னைக்கு தேவனுடைய கிருபையில நம்ம அங்க பார்க்கிறோம். கண்டிப்பா சில சமயங்கள்ல நம்ம தேவனுடைய வார்த்தைக்கே சாட்சி எல்லாம் கொடுக்கும் பொழுது மற்ற ஜனங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய கிடுக்குப்பிடி கேள்விகள் எல்லாத்துக்கும் வேதத்தின் ஆதாரத்தில் நாம பதில் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த விஷயங்கள் கண்டிப்பா மெய் தேவனுக்கு நல்ல சாட்சி ஏறெடுக்கிறதுக்கு நம்மை பலப்படுத்தக்கூடிய விஷயம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி தராத
அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையினால புராணமும் வேதமும் என்றதான முதல் சப்ஜெக்ட் தேவனுடைய மிகுந்த கிருபையினால நிறைவு பெற்றது. சோ புராணமும் வேதமும் என்றதான சப்ஜெக்ட் மிகவும் எல்லாருக்கும் பயனாக இருந்திருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை நமக்கு முதலாவது கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் முதலாவது நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய செய்தியை கொடுத்த சகோதரருக்கும் கூட நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது சப்ஜெக்டுக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு டீ பிரேக், ஒரு 15 நிமிடத்துக்குள்ளாக நீங்கள் தேநீர் அறிந்துவிட்டு இந்த இடத்திற்கு நீங்கள் வரும்படியாக மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.